வானத்தின் பூமியும் உண்டாக்கின சர்வவல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இந்த அருமையான கால வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கடந்த நாட்களிலே நீதாம் எங்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஊனுடை தந்து தங்க இடம் தந்து எங்களை ஆதரித்து வந்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய ஜபங்களை நீர் கேட்டதுக்காக உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு வெளிப்படுத்தின சத்தியங்களுக்காக மக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு கொடுத்த நம்பிக்கை, விசுவாசம், அன்புக்காக மக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக ஒரு சலத்தை நீர் ஆயத்தம் பண்ணியிருப்பதற்காக மை துதிக்கிறோம். மாம்சத்திலே நீர் எங்களை கொண்டிருக்கிறீர், இந்த கடைசி காலத்திலே கொண்டிருக்கிறீர். அதிக ஆபத்துகள் நிறைந்த உலகத்திலே நாங்கள் ஜீவிக்கிறோம், அதன் மத்தியிலும் ஆண்டவரே எங்களுடைய ஆவி ஆத்மா சரத்தை பாதுகாத்ததுக்காக ஸ்தோத்திரம். பலவிதமான குழப்பங்களும் பலவிதமான பிரச்சனை நிறைந்த உலகத்திலே உங்களுடைய வார்த்தையிலே நாங்கள் ஸ்டாண்ட் பண்ணத்தக்கதாக எங்களுக்கு நீர் பாராட்டின கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகமானது அது விழுந்து போற நிலையில இருக்கும் பொழுது எங்களுடைய ஆத்மாவை எங்களுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு கொடுத்த நம்பிக்கைக்காக ஸ்தோத்திரம். ஒரு நாளிலே நாங்கள் உம்மை முகமுகமாய் காண்போம். எங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த சந்தோஷத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிப்போம். இக்காலத்து பாடுகள் இனி நீங்களிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவில்லை என்று சொல்லி அந்த ஃபியூச்சர் ஹோமை குறித்து எங்களுக்கு கொடுத்த அந்த நம்பிக்கைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இப்பொழுது காணாதிருந்து உம்மை விசுவாசிக்கிறோம், விசுவாசத்திலே நடந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாளிலே நாங்கள் உம்மை தரிசிப்போம் என்ற நம்பிக்கையை தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த உலகம் வாழ்வதற்கு ஏற்ற உலகமாக இல்லை கர்த்தாவே. இந்த உலகத்தை ஒரு நாளிலே நீர் அதை மாற்றும் பொழுது நாங்கள் உம்மோடு கூட நாங்கள் இந்த உலகத்தை ஆளுகை செய்வோம் என்ற நம்பிக்கையை கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். நாட்டில் முழங்கால் பண்ணிட்டு இருக்கிற அனைவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. கூப்பிடுற காக்கை குஞ்சுகளுக்கு கூட நீர் ஆகாரத்தை கொடுக்கிறீர். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீர். நாங்கள் நம்முடைய வார்த்தைக்கு முதன்மை ஸ்தானம் கொடுக்கும் பொழுது எங்களுக்கு ஆண்டவரே சுகத்தை தருகிறீர், பலத்தை தருகிறீர், எங்களுடைய ஜபங்களை கேட்கிறீர், நீர் அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறீர். உமக்கு காத்திருக்க ஒருபோதும் வெக்கப்பட்டு போக மாட்டார்கள் என்று அறிந்திருக்கிறோம். நாட்டிலும் ஆண்டவரே நம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சாமுவேல் தன்னை தாழ்த்தினது போல நாங்களும் உடைய வார்த்தைக்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு பேசுவீராக. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லியிருக்கிறோம். நாங்கள் கேட்கிற செய்தியானது எங்களுக்கு ஆத்மாவுக்கு திருப்தியை தருவீராக. பசியோடு தாகத்தோடு நாங்கள் வந்தோம் என்றால் இப்பொழுது நாங்கள் திருப்தி அடைந்தவர்களாக இந்த இடத்தை விட்டு சொல்ல முடியும். எங்களுடைய ஆத்மாவை எங்களுடைய வார்த்தை மாத்திரம் திருப்தி செய்ய முடியும். உலகத்தின் சந்தோஷங்கள் அனித்தியமாய் இருக்கிறது, அது மாயையாய் இருக்கிறது, அது முடிவிலே வேதனையை கொண்டு வரும். நாங்கள் அதீதமான ஒரு சந்தோஷத்தில் இல்லை, நாங்கள் பரிசுத்தாவியின் சந்தோஷத்தில் இருக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகள் உடைய வார்த்தையிலே களி கூற ஆமேன் என்று சொல்லி உடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக, உங்களுடைய வார்த்தையானது எங்களுடைய இதயத்தில் இடம் பெறத்தக்கதாக, அதை 160 பலம் தரத்தக்கதாக உங்களுடைய வார்த்தையை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். எங்களுடைய இருதயத்தை நல்ல நிலமாக நீர் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். பயத்துடனே நாங்கள் காணப்பட உதவி செய்யும். உம்முடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கும் பொழுது நீர் எங்களை கனப்படுத்துகிறவராயிருக்கிறீர். கர்த்தாவே இந்த துடுவத்தில் இல்லாத வேறு ஆடுகளையும் கொண்டு வருவீராக, ஜீவனுள்ள சாட்சிகளை எங்கள் மத்தியிலே நீ கொண்டு வருவீராக. இந்த ஆராதனை முடிவு மட்டும் உடைய மகிமையின் தரிசனங்களோடு கூட இருக்கட்டும். எல்லா சூழ்நிலைகளையும் உடைய ஆதீனத்திலே உடைய கட்டுப்பாட்டுக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா ஆவிகளையும் உடைய கட்டுப்பாட்டுக்குள்ள ஒப்படைக்கிறோம். எல்லாம் உடைய கண்ட்ரோல்ல இருக்கிறது. நீர் எல்லாவற்றையும் உடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொள்ளுவீராக. அடியனை மறைத்து நீர் பேசும். உம்முடைய நாமமே மகிமைப்படட்டும். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம், ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று வேதத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்க கேட்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20:11 முதல் 15 முடிய, வெளிப்படுத்தல் 20:11. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்குன்மாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. சீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ தங்களில் எழுதப்பட்டவர்களின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரிகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தண்ணீர் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரிகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னி கடல்ல தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடல்ல தள்ளப்பட்டான். உட்காரு. வெளிப்படுத்தல் மூணாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் மூணாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம்.
ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவருடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் நாமத்தை அறிக்கையிடுவேன்.
ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். He that overcometh, the same shall be clothed in white raiment, and I will not blot out his name out of the book of life, but I will confess his name before my Father and before his angels. கொடுக்க போற செய்தியின் தலைப்பு the book of life. ஜீவ புஸ்தகம். ஜீவ புஸ்தகம் என்ற வார்த்தையானது வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஏழு முறை வருகிறது. முதலாவது இந்த இடத்துல வருகிறது. அதன் பின்பு 13,000 8 17,000 8 20,000 12-15 மற்றும் 21,000 24 22,000 19. இந்த ஏழு இடங்களில இந்த புஸ்தகம் வந்து ஜீவ புஸ்தகம் என்ற வார்த்தையானது வெளிப்படுத்தின விசேஷத்தில் வருகிறது. அதனால இது ஒரு முக்கியமான உபதேசம். அநேக டாக்டரின்ஸ் அடங்கி இருக்கிறது. அதனால நீங்க நன்றாக கவனிக்கும்படியாக கேட்டுக் கொள்கிறேன். ஒரு சென்டென்ஸ் விடாம நீங்க கவனமாக கவனிக்க வேண்டும். ஜீவ புஸ்தகம், அந்த புஸ்தகத்திலே பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஜீவ புஸ்தகம் என்பது ஒரு டெர்மினாலஜி, அது ஒரு வார்த்தையாக இருக்கிறது, அது ஒரு வேர்டு. ஆனால் அது ஒரு சிம்பலாக இருக்கிறது, அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஒரு புஸ்தகம் என்றால் அதுக்கு என்ன இருக்குது என்றால் அங்கே கவர் இருக்கிறது, அட்டை இருக்கிறது, இது அட்டை இருக்கிறது, ஒரு முன்பக்கத்தில் பின்பக்கத்தில் அட்டை இருக்கிறது, சில பேஜஸ் அங்கே இருக்குது, பேப்பர்ஸ் இருக்கிறது, பேஜஸ் இருக்குது, அது எழுதப்படுது. அதனால இதே போல ஒரு புஸ்தகமா என்பதை நம்ம முதலாவது தெரிஞ்சு கொள்ள வேண்டும். வாட் இஸ் த புக் ஆஃப் லைஃப்? புக் ஆஃப் லைஃப் என்றால் என்ன? யாருடைய பெயர்கள் எல்லாம் அதில் எழுதப்பட்டிருக்கிறது, யாருடைய பெயர்கள் எல்லாம் அதில் எழுதப்படவில்லை, அங்க அது குறித்து தான் இப்பொழுது நான் பேச விரும்புகிறேன். அதனால அது இதே போல ஒரு புஸ்தகம் என்று நம்ம நினைக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் இவ்விதமான ஒரு புஸ்தகம் இருக்கிறது என்று நம்ம நினைக்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷமானது புக் ஆஃப் சிம்பிள்ஸ், அது அடையாளங்களினுடைய புஸ்தகமாயிருக்கிறது. எல்லாமே ஒரு அடையாள வடிவில் அது எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய கையில் ஒரு புஸ்தகம் இருக்கிறதா? அவர் கையில் எப்பொழுது அந்த புஸ்தகம் வச்சிருக்கிறாரா? அந்த புஸ்தகம் திறக்கப்படுமா? நமக்கு பைபிள வாசிக்கும் பொழுது அப்படிதமா தெரிகிறது. அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. அதனால் ஆவிக்குரிய பிரகாரமா பார்க்கும் பொழுது ரியாலிட்டி என்னன்னு நம்ம பார்த்தோம் என்றால் The book is a reference to the mind of God.
Amen.
Hallelujah.
Amen.
இது வந்து தேவனுடைய சிந்தையை குறிக்கிறது. இப்ப நான் பைபிள்ல சில வசனங்களை மனப்பாடம் பண்ணினா நான் பைபிளை திறக்காண்டாம், திறக்காமலே நான் சொல்லிடுவேன். என் கையில ஒரு புஸ்தகம் தேவையில்லை. புஸ்தகம் இல்லாமலே அதுல எழுதியிருக்கிறத நான் சொல்ல முடியும். அதே போல நீங்களும் செய்ய முடியும். புஸ்தகத்தை திறக்கணும்னா நம்ம அது மனப்பாடமா தெரியாததுனால தான் திறக்க வேண்டியதா இருக்குது. அது நமக்கு தரவா தெரிஞ்சுன்னா, நம்ம மைண்ட்ல இருந்துச்சுன்னா புஸ்தகத்தை திறக்க வேண்டாம். ஒரு பாடல் நமக்கு நன்றாக தெரிந்தது என்றால் பாடலை பார்த்துக்கிட்டு பாட வேண்டிய அவசியம் இல்லை. பாடலை பார்க்காமலே புஸ்தகத்தை திருப்பாமலே நம்ம பாட முடியும். அதே போலதான் இத ஜீவ புஸ்தகத்துல என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ அதெல்லாம் தேவனுடைய சிந்தையில இருக்குது. அதுக்கு அவருக்கு ஒரு புஸ்தகம்னு இதே மாதிரி ஒரு புஸ்தகம் அவருக்கு தேவையில்லை. நமக்கு தேவை, ஆனா அவருக்கு தேவையில்லை. God is infinite. Hallelujah.
Amen.
God is omniscient. தேவன் வந்து எல்லாம் அறிந்தவராயிருக்கிறார். அவர் அளவு கடங்காதவராயிருக்கிறார். மிகவும் பெரியவராயிருக்கிறார். எல்லாம் அவருடைய மைண்ட்ல இருக்கு. நீங்க எல்லாம் அவர் மைண்ட்ல இருக்கிறீங்க. உங்க பேரெல்லாம் அவருக்கு தெரியும். உங்க வாழ்க்கையில ஆதியில இருந்து அந்த வரைக்கும் என்ன நடக்கும், நீங்க பைனலா எங்க போய் சேருவீங்க, எல்லாமே அவர் மைண்ட்ல இருக்கு. ஹல்லேலூயா. என்ன பற்றி எல்லாமே அவர் மைண்ட்ல இருக்குது. உலகத்தில் இருக்கிற எல்லாரை பற்றியும் அவர் மைண்ட்ல இருக்கிறது. உலகத்தில் இருக்க பறவைகள், மிருகங்கள், இத பூச்சி புழுக்கள் கூட அவருக்கு எல்லாமே மைண்ட்ல இருக்கு. எல்லாமே அவருக்கு தெரியும். ஒரு கொசுவை பற்றி கூட அவருக்கு தெரியும். சொல்லுகிறார, எத்தனை முறை கன்சுமிட்டதுன்னு அவருக்கு தெரியுமா? அந்த கொழுப்புல, அந்த கொசுல எவ்வளவு கொழுப்பு இருக்குது, எவ்வளவு ஃபேட் இருக்குது கூட அவருக்கு தெரியுமா? தேவன் எல்லாம் அறிந்தது. God knows all things. Hallelujah.
Amen.
அதனால ஜீவ புஸ்தகம் என்கிற அந்த புஸ்தகம் ஒரு அடையாளமாக எழுதப்பட்டிருக்கிறது. அது தேவனுடைய சிந்தையா இருக்கிறது. இட் இஸ் டாக்கிங் அபவுட் த மைண்ட் ஆஃப் God. இயேசு கிறிஸ்து மைட்டி ஏஞ்சலா இருக்கிறார், பலமுள்ள தூதனா இருக்கிறார். மைட்டி ஏஞ்சல் டிசெண்டட் ஃப்ரம் ஹெவன். இந்த கடைசி காலத்திலே அவர் பல்லவத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறார். பின்பு பலமுள்ள வரதுதான் மானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது, அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. திறக்கப்பட்ட சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது என்று வெளிப்படுத்தல் 10:2 வாசிக்கிறோம். அவனுடைய கையிலே திறக்கப்பட்ட சிறு புஸ்தகம் இருந்தது. அது ஒரு பிசிக்கல் புக்கா? அது இதே மாதிரி ஒரு புஸ்தகமா? இல்ல. இயேசு கிறிஸ்து ஜீவ விருட்சம் என்று அழைக்கப்படுகிறார். ஆமென்.
ஆமென்.
ஆதியாகமம் 2:9 ஜீவ விருட்சம் வந்து இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமானது அது சாத்தானை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து ஜீவ விருட்சமா இருப்பார் என்றால் இதுதான் என்றால், அவருடைய கையில திறக்கப்பட்ட சிறு புஸ்தகம் இருந்தது. கை வந்து பிரான்ச்சா இருக்கிறது. அந்த ஃப்ரூட் வந்து அந்த பிரான்ச்சில மரத்துல வந்து அந்த கிளையில பழம் இருக்கிறது. அதே போல அவருடைய வலது கருத்திலே இதை அந்த புஸ்தகம் இருந்தது என்றால் அந்த புஸ்தகம் அந்த ஃப்ரூட்டாக இருக்கிறது. அந்த ட்ரீ வந்து ஜீசஸ் கிரைஸ்ட். இது அந்த ஃப்ரூட் வந்து அது வந்து அந்த புஸ்தகமாக இருக்கிறது. அவருடைய கையில் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகம் இருந்தது என்று நம்ம வாசிக்கிறோம். ஃப்ரூட் வந்து ட்ரீ ஆஃப் லைஃப் எதை குறிக்கிறது? கத்தராகி இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஆமே.
ஆமே.
அதனால அது ஒரு பிசிக்கல் புக் அல்ல, அது ஒரு சாதாரணமாக இயற்கையான ஒரு புஸ்தகம் அல்ல. அது தேவனுடைய சிந்தையை குறிக்கிறது. த புக் அண்ட் த ஃப்ரூட் மஸ்ட் ரெஃபர் டு காட் ஹிம்செல்ஃப். அது தேவனை குறிக்கிறது. ஆண்டவர்கிட்ட எல்லா ரெக்கார்டும் இருக்கிறது. அதனால அது பெரிய பெரிய புஸ்தகங்கள் தேவையில்லை. அவர் மைண்ட்ல வந்து எல்லா ரெக்கார்டா இருக்கிறது. ஹல்லேலூயா.
ஆமென்.
ஆனால் அவருடைய மைண்ட்ல வந்து எட்டர்னல் தாட்ஸ், என்ன சொல்றால் டெம்பரரி தாட்ஸ் என்று இருக்கிறது. எட்டர்னல் ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் டெம்பரல் ஆட்ரிபியூட்ஸ், நித்தியமான சிந்தைகள் இருக்கிறது. அது வந்து தற்காலிகமான சிந்தைகள் இருக்கிறது. நித்தியமான சிந்தைகள் வந்து ஒரு நாளும் அழியாது, ஆனா தற்காலிகமான சிந்தைகள் வந்து அழிந்து போகும். நம்ம மைண்ட எடுத்துக்கொள்ளுங்க, நம்ம மைண்ட்ல சில காரியங்கள் அழியாது, மறக்கவே செய்யாது. ஆனா சில காரியங்கள் வந்து என்ன செய்யால் நம்ம ஈஸியா மறந்துடுவோம், நம்ம அதை அப்படியே இக்னோர் பண்ணிடுவோம், அது நம்மளை சிந்தை விட்டு மறந்துடும். ஆனா சில முக்கியமான சம்பவங்கள், நம்முடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள், அது ஒரு காலம் அழியாது. அதே போலதான் தேவனுடைய சிந்தையில வந்து எட்டர்னல் தாட்ஸ் இருக்கு, டெம்போரல் தாட்ஸ், எட்டர்னல் ஆட்ரிபியூட்ஸ், டெம்போரல் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு. நீங்கள் வந்து தேவனால முன்குறிக்கப்பட்டிருப்பென்றால், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்றால் அவருடைய சிந்தையில இருக்கிறீங்க. ஒரு காலம் அது அழியாது.
ஹல்லேலூயா.
உலகத்தில் இருக்க துன்மார்க்கர்களை நம்ம பார்க்கும் பொழுது அவங்களும் அந்த ஆண்டவருக்கு தெரியும். அவங்க ஆண்டவருடைய ஆண்டவருக்கு தெரியாம இந்த உலகத்துல வருதில்ல. சீஃப் மினிஸ்டரா இருந்தாலும் சரி, பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் சரி, ஜனாதிபதியா இருந்தாலும் சரி, அல்லது கவர்னரா இருந்தாலும் சரி, அவங்க வந்து எந்த மார்க்கத்தை சேர்ந்தவரா இருந்தாலும், அல்லது ஒரு கொலைகாரனா இருந்தாலும், அல்லது ஒரு பொல்லாத மனுஷனா இருந்தாலும், அவன் உலகத்துல வருவது ஆண்டவருக்கு தெரியும். அவருடைய அனுமதிக்கு சித்தம் இல்லாம உலகத்துல வர முடியாது. அவனுடைய வாழ்க்கையும் அவனுடைய முடிவும் என்னன்னு அவருக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துக்கு எல்லாம் தெரியும். எத்தனை
சுவாமியே.
ஆனா அவங்கெல்லாம் அவனுடைய நினைவை விட்டு அழிக்கப்படுவார். ஆண்டவர் அவனுடைய அவனை எரேஸ் பண்ணிடுவார். ஒரு காலத்துல அவங்க தேவனுடைய சிந்தையிலிருந்து அழிக்கப்படுவார்கள். ஏனென்றால் அவங்க எல்லாம் முக்கியமான பர்சன் கிடையாது. உலகத்தில் அவங்க முக்கியமான பர்சன் ஆயிருக்கலாம், ஆனா தேவனுடைய வார்த்தையின்படி அவள் முக்கியமான ஆள் கிடையாது. அவங்க முக்கியமான பதவியில் இருந்தாலும் தேவனுடைய பார்வையில் அவங்க முக்கியமானவங்க கிடையாது. அவங்க எல்லாம் டெம்பரரி அட்ரிபியூட்ஸ். அவங்க வந்து அனித்தியமானவர்களாக இருக்கிறார்கள். அது ஒரு காலத்தில் அந்த தேவனுடைய சிந்தை விட்டு அழிஞ்சு போகும். ஆனா நம்ம அழியவே மாட்டோம். எப்பொழுதும் இயேசு கிறிஸ்து நம்ம மேல நினைவா இருக்கிறார். We are the eternal thoughts of God manifested in flesh. Hallelujah.
Amen.
அதனால சிலருடைய பெயர்கள் வந்து அங்கே blotted out, அது வந்து அழிக்கப்படும். சிலருடைய பெயர்கள் வந்து அழிக்கப்படாது, ஒரு காலம் அந்த அழிக்கப்படாது. ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவ புசல் பெயர்கள் அழிக்கப்படாது. தேவனுடைய சிந்தையை விட்டு நம்ம ஒரு காலம் ஆண்டவர் எடுக்க மாட்டோம். எப்பொழுதும் நம்ம மேல நினைவா, என்ன மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்ல பார்த்தா யாருன்னு தெரியலையே, மறந்துட்டீங்களா அப்படிம்பாங்க. மறந்துட்டா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, நம்மள மறந்துட்டாங்க. ஆனா ஆண்டவருடைய பார்வையில் அவருடைய பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் மறக்கிறது இல்லை. இது டெம்போரல் பீப்புள். பாவிகள் உலகத்தில் வரும் பொழுது, அஞ்ஞானிகள் உலகத்தில் வரும் பொழுது, உலகத்தில் பெரிய பதவியா இருக்கலாம், உலகம் அவர்களை பாராட்டலாம், சரித்திர புஸ்தகத்திலே அவருடைய பேரங்க எழுதியிருக்கலாம். ஆனால் தேவனுடைய சிந்தை விட்டு அவர் ஒரு காலத்தில் நிரந்தரமாக நீக்கப்படுவார்கள். Blotted out. Hallelujah. அதனால புஸ்தகத்தில் பெயர் கிறுக்கப்படுது என்றால் தேவனுடைய சிந்தையிலிருந்து அவர் எடுக்கப்படுகிறார். ஜீவ புஸ்தகம் என்பது தேவனுடைய சிந்தையா இருக்கு. அதனால ஒரு மனுஷன் வந்து அவர் எப்பொழுது அவனுடைய பெயர் கிறுக்கப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக எப்பொழுது போகிறோமோ அப்பொழுது நம்முடைய பெயர் கிறுக்கப்படும் என்று நம்ம அறிந்திருக்கிறோம். ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக போனான் என்றால், தேவனுடைய வார்த்தையை விட்டு பின்வாங்கி போவான் என்றால் அவனுடைய பெயர் கிறுக்கப்படும் என்று நாம் அவ்விதமாக நினைக்கிறோம். ஆக்சுவல் ஃபேக்ட் அப்படி அல்ல, ஆனால் அது உண்மை அல்ல. ஒரு மனுஷன் 70 வயசு வரைக்கும் அவன் உயிரோடு இருக்கிறான் என்று வைத்துக்கொள்வோம். அவனுடைய ஆயுசு நாட்களை ஆண்டவர் 70 வருஷம் வைத்திருக்கிறார். ஆனால் 35 வயசு ஆகும் பொழுது அவன் கர்த்தரை விட்டு போனால் இதோ அவனுடைய பெயர் கிறுக்கப்படுமா? அவனுடைய ஆயுசு நாள் 70 வருஷம், கர்த்தருக்குள் வந்திருக்கிறான். ஆனால் 35 வயசுல அவன் கர்த்தரை விட்டு தின் வாங்கி போகிறான், அவனுடைய பெயர் உடனே கிறுக்கப்படுமா? அவனுடைய பெயர் உடனே கிறுக்கப்பட மாட்டாது. அப்படியானால் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செய்யறான் என்றால், மறுபடியும் அவன் சபைக்குள்ள வருகிறான். அப்பொழுது மறுபடியும் அவனுடைய பெயர் எழுதுவாரா? அதுக்கு பின்பு கொஞ்ச நாள் கழிச்சு பின்வாங்கி போறாங்க. சிலர் வந்து 3-4 முறை பின்வாங்கி போய் வந்து நம்ம ஏற்றுக்கொள்வோம். யானைக்கு 1 முறைதான் அடி சறுக்க, யானைக்கு அடி சறுக்குனாலும் அது அடி சறுக்க தான் செய்யும், அதனால அது கீழே விழாது. அதே போல சிலர் வந்து சில நேரங்களில் கொஞ்ச காலம் வந்து நம்ம கத்தரை விட்டு தூரமா இருக்கலாம், பின்பு வந்துடும். அடிக்கடி போயிட்டு போயிட்டு வர்றது கிடையாது. ஒரு முறை ரியலைஸ் பண்ணா அதுக்கு பிறகு நம்ம திருப்பி வந்து தின் வாங்கி போக மாட்டோம். ஆனா அடிக்கடி வந்து நம்ம ரிசீவ் பண்ணும் பொழுது, இது ஆண்டவர் வந்து ஒவ்வொரு முறை தின் வாங்கி போகும்பொழுதெல்லாம் பேரை அழிச்சிட்டு, திருப்பி வரும்பொழுது பேரை எழுதி, அதுக்கு பிறகு தின் வாங்கி போன அழிச்சிட்டு, அதுக்கு பிறகு வந்தானே, எத்தனை முறை எழுதி எத்தனை முறை அழிக்கிறது? ஒரு மனுஷனுக்கு சான்ஸ் இருக்கு, நமக்கு தெரியாது எத்தனை சான்ஸ் அவனுக்கு இருக்குன்னு தெரியாது. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று ஒரு வசனம் கூட இருக்கிறது. அதனால எத்தனை சான்ஸ் அவனுக்கு இருக்கிறது என்று நமக்கு தெரியாது, ஆனா கர்த்தருக்கு தெரியும். மரணம் வந்த பின்பு அவன் வந்து மனம் திரும்ப முடியாது. இட் இஸ் டூ லேட். அதன் பின்பு மரணம் வந்த பின்பு மனம் திரும்ப முடியாது. அதனால மரணம் வரும்பொழுது கண்டிப்பா அவனுடைய பெயர் கிறுக்கப்படும். அது நமக்கு ஷேர் ஆயிருக்கு. மறிப்பதற்கு முன்னதாக மனம் திரும்பவில்லை என்றால் அவனுடைய பெயர் கிறுக்கப்படும். வலது பக்கத்தில் இருக்க கல்ல மறிக்கும் பொழுது அவன் மனம் திரும்பினான். அவனுடைய பெயர் ஜீவ புசல இருக்கிறது, இன்றைக்கு என்னுடனே கூட நீ பரதேசில் இருப்பாய் என்று சொன்னார். ஆனால் அவன் திருடனாயிருந்தான், கொலைகாரனாயிருந்தான், பொல்லாதவனாயிருந்தான். அவனுடைய கிரிகளை பார்க்கும் பொழுது இவன் பரலோகராஜ்யம் போக மாட்டான் என்றுதான் நம்ம சொல்லுவோம். ஆனா அவன் கடைசி நேரம் மறிப்பதற்கு முன்னதாக, சில மணி நேரங்களுக்கு முன்னதாக அவன் வந்து இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்கிறான். வார்த்தையானது அவனுக்கு பக்கத்தில் வருது. அவன் வார்த்தை பேசுவதை அவன் கேட்கிறான். ஆனால் அவர் நீதிபரர், அவர் ஆண்டவர் என்று விசுவாசிக்கிறான். ஆண்டவரே, நம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியனை நினைத்தல்னு சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து உடனே சொல்கிறார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். பாருங்க, அவனுடைய பெயர் வந்து ஜீவ புஸ்தல இருக்கு, ஆனால் அவனுடைய ஜீவிய மனது ரொம்ப பேட் லைஃபா இருக்கிறது. அந்த லைஃபை நம்ம பார்க்கும்பொழுது இவன் நரகத்துக்கு தான் போவான், பாதாளத்துக்கு தான் போவான் என்று நம்ம சொல்லுவோம். ஆனால் அவனுடைய பெயர் ஜீவ புஸ்தல இருக்கிறது, அதை அவர் கிறுக்காமல் வைத்திருக்கிறார். அவன் வந்து ரசிக்கப்படும் பொழுது, கடைசி நேரத்தில் ரசிக்கப்படும் பொழுது அவனுடைய பெயர் கிறுக்காம அப்படியே இருக்குது. ஆனா இடது பக்கத்தில் இருக்கிற கள்ளன் அவரை தூசித்ததுனாலே அவனுக்கும் அதே சான்ஸ் கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து ரெண்டு பேருக்கும் மத்தியில தான் இருக்கிறார். இவனுக்கு எப்படி சான்ஸ் கொடுக்கப்பட்டதோ அதே போல இவனுக்கு சான்ஸ் கொடுக்கப்பட்டது. வார்த்தையானது ரெண்டு பேருக்கு மத்தியில தான் வந்திருக்கிறது. ஆனா அவன் தூசிக்கும் பொழுது, அவன் மறிக்கும் பொழுது அவனுடைய பெயர் கிறுக்கப்பட்டது. அதனால ஒன்று நமக்கு நிச்சயமாக தெரியும், ஒரு மனுஷன் மனந்து மறிப்பதற்கு முன்னதாக மனம் திரும்பவில்லை என்றால், வார்த்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அவனுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கப்படுகிறது. பரிசுத்த பவுலை எடுத்துக்கொள்ளும் பொழுது அவன் கிறிஸ்தவளை துன்பப்படுத்தினான், வார்த்தைக்கு விரோதமாக இருந்தான், அவன் வந்து அநேகரை கொலை செய்யவுக்கும் அதிகாரத்தை உடையவனாய் இருந்தான். அதனால அவனை நம்ம பார்க்கும்பொழுது என்ன நினைப்போம், இவன் வந்து பொல்லாதவன், கர்த்தருக்கு விரோதமானவன், இவன் நரகத்துக்கு தான் போவான் என்று நம்ம பவுலை பார்த்து சொல்லுவோம். ஆனால் அவனுடைய பெயர் ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவ புஸ்தல இருக்கிறது. ஹல்லேலூயா! அது இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். அதனால வேலை வந்த பொழுது இது ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தினார், சரிதியான வெளியிலே வெளிப்படுத்தினார். சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லும் பொழுது ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கிறான். இதை நீ துன்பப்படுத்துற இயேசு நானே என்று இயேசு கிறிஸ்து அவனுக்கு வெளிப்படுத்தின உடனே அவன் வந்து இயேசு கிறிஸ்துவை ரெகனைஸ் பண்ணுகிறான், வார்த்தையை அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். அவன் வந்து கர்த்தருடைய அப்போஸ்தலனாக மாறி இத கர்த்தருக்காக ஒரு பெரிய ஊழியத்தை செய்தான். அநேக துன்பங்களை சகிக்கும் பொழுது அவனுடைய பெயரை இப்பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம் என்றால், ஆட்டுக்குட்டியாண்டு ஜூபுஸ்ல இருக்கிறது. ஒரு காலம் அது கிறுக்கப்படும். ஒரு மனுஷனுடைய பெயர் எப்பொழுது கிறுக்கப்படும் என்று சொன்னால், அவன் மறிக்கும் பொழுது அவன் வந்து வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அவன் வார்த்தையை அவனை சந்திக்கும் பொழுது அவன் அதை ரிஜெக்ட் பண்ணினால், இதை மறிக்கும் பொழுது அவனுடைய பெயர் நிச்சயமாய் கிறுக்கப்படும். இன்னும் நான் அதை கெஸ் பண்ணும் பொழுது சிலருடைய பெயர்கள் வந்து இதை என்ன செய்ய என்றால் கிறுக்கப்படலாம், நமக்கு தெரியாது. அவனுடைய பெயர் கிறுக்கப்பட்டுட்டா நமக்கு தெரியாது. ஆனா அவளுக்கு மரணம் வரும் பொழுது அவள் வார்த்தையிலே மறிக்கவில்லை என்றால், வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவள் மறிக்கவில்லை என்றால், நிச்சயமாக அவள் கிறுக்கப்பட்டு போனது என்று நம்ம சொல்ல முடியும். மனசே 2 4:33 1-6 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, எசேக்கியா ராஜாவுடைய மகன் மனாசே 12 அவன் ராஜாவாக மாறி 65 வருஷம் உலகத்திலே அவன் ஜீவித்திருக்கிறான். அவன் ராஜாவாக 55 இருந்தான். அவனுடைய தகப்பன் எசேக்கியா கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானது செய்தான். ஆனா இவன் டோட்டலா அகேன்ஸ்டா இருக்கிறான். தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு விக்கிரங்களை ஸ்தாபிக்கிறான், குறி சொல்லுகளை அவன் ஏற்படுத்துகிறான், பிள்ளைகளை வந்து பலி செலுத்துகிறான், தீக்கடக்கப்படுகிறான் என்றால் பிள்ளைகளை பலி செலுத்தும் மோபியர்கள் அப்படி செய்வார்கள். இவ்வளவு பயங்கரமான பாவத்தை செய்தவனை நம்ம என்ன நினைப்போம் என்றால், இவன் கண்டிப்பா பாதாளத்துக்கும் நரகத்துக்கு தான் போவான் நினைக்கும். ஆனால் அவனுக்கு ஒரு வேலை வந்த பொழுது அசீரிய ராஜா அவன் மேல படையெடுத்து வந்து அவனை வந்து 2 வெண்கல சங்கிலியினால அவனை கட்டி அவனை அசீரியாவுக்கு கொண்டு செல்லும் பொழுது, அவன் அந்த சிறைச்சாலையிலே இருக்கும் பொழுது அவன் கர்த்தரை நினைத்தான் என்று நம்ம பார்க்கும். அவனுக்கு தன்னை தாழ்த்தினான். 2:33-12:13 வாசிக்கலாம்.
இப்படி அவன் நெருக்கப்பட்டவையில் தன் தேவனாக கர்த்தரை நோக்கி கெஞ்சி பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணிக் கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு அவன் ஜபத்தை கேட்டு அவனை திரும்ப தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர
பண்ணினான். அவன் வந்து நெருக்கப்படையில் தொடர்ந்து வாசிக்கலாம்.
கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான்.
அப்பொழுது கர்த்தரே தேவன் என்று மனாசே அறிந்தான். இவ்வளவு பொல்லாத பாபத்தை செய்து ரொம்ப விக்கெட் ஃபெல்லோவா இருக்கிறான். ஆனாலும் அவன் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது நெருக்கப்படுகி மிகவும் தன்னை தாழ்த்தி தன் பிதாக்களின் தேவனை நோக்கி அவன் இறக்கத்துக்காக கெஞ்சினான். கர்த்தர் அவனுடைய கூப்பிடுதலை கேட்டு அவனை மறுபடியும் சிங்காசனத்துக்கு வரப்பண்ணினார், யூதயாவுக்கு வரப்பண்ணினார், மறுபடியும் அவன் ராஜாவாக மாறினான். அதன் பின்பு அவன் விக்கிரங்களெல்லாம் அப்புறப்படுத்தி அவன் வந்து கர்த்தரை தொழுது கொண்டான். ஜனங்களை வந்து அவன் கர்த்தருக்கு நேராக வழி நடத்தினான். சொல்லும் பொழுது அவன் தீமையான காரியங்களை செய்யும் பொழுது அவன் பெயர் கிறுக்கப்பட்டதா? இல்லை. அவனுடைய பெயர் வந்து கர்த்தருக்கு தெரியும். அவன் ஒரு நாளிலே தன்னை தாழ்த்துவான் என்று தெரியும். அவனுடைய பெயர் கிறுக்கப்படவில்லை. அதே போல உலகத்தில் இருக்கிற யாரையும் நம்ம சொல்ல முடியாது. ஒரு சகோதரனையாவது சகோதரியாவது சொல்ல முடியாது. கர்த்தருக்கு விரோதமாக இருந்தா கூட, ஐடல் வர்ஷிப் பண்ணா கூட, துன்மார்க்கனாக இருந்தாலும், பல தீய பழக்கத்தில் இருந்தாலும், அவர்களை ஒரு நாளிலே கர்த்தர் சந்திக்கலாம். வார்த்தையானது சந்திக்கப்படும் பொழுது அவள் கர்த்தத்திலே வந்து தங்களை தாழ்த்தினால் அவனுடைய பெயர் ஜீவ புஸ்தல இருக்கிறது என்று நம்ம அறிந்து கொள்ள முடியும். மரணம் வாழ்க்கை அவள் உண்மையா இருந்தால் அவனுடைய பெயர் கிரிக்கப்படாது. அதான் முடிவு பெய்த நிலை நிற்கவனே ரச்சிக்கப்படுவான். இடையில அவங்க போகும் பொழுது இவர் திருப்பி வர முடியாத லெவல்ல போறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு எல்லைக்கோடு இருக்கிறது. கிருபைக்கும் நியாய தீர்ப்புக்கும் மத்தியிலே ஒரு எல்லைக்கோடு இருக்கிறது. டிராபிக் லைன் அப்படி போட்டிருக்காங்கல்ல, அதே போல சிக்னல் விழுந்தா நம்ம அந்த லைனை தாண்டக்கூடாது. தாண்டி ஆக்சிடென்ட் வந்ததுன்னா அதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது. வந்து அரசாங்கம் அதுக்கு பொறுப்பு கிடையாது. அவன் மேலதான் தப்பு இருக்கிறது. அதே போல ஆண்டவர் அந்த ஒரு லைன் வச்சிருக்கிறார். அந்த லைனை வந்து அவன் தாண்டிட்டான்னா அதன் பிற மீட்பு கிடையாது. திருப்பி வர முடியாத லெவல்ல போறது. சில திருப்பி வர முடியாத லெவல்ல போகும் பொழுது அந்த ஆத்மாவை நம்மளும் ஏற்றுக்கொள்ள முடியாது. திரும்பி வரக்கூடியவங்க இருக்கிறாங்க, திரும்பி வரக்கூடாதவங்க இருக்கிறாங்க. அதனால் திரும்பி வர முடியாத நிலையில போகும் பொழுது அவங்களுடைய பெயர் வந்து ஜீவ புஸ்தலிருந்து கிறுக்கப்படுகிறது. அதனாலும் நம்மளால அது சொல்ல முடியாது. எவ்வளவு தூரம் போனாங்களோ அவ்வளவு தூரம் தாழ்த்தணும். கொஞ்ச தூரம் போயிருந்தா கொஞ்சம் தாழ்த்தணும், ரொம்ப தூரம் போனா ரொம்ப தாழ்த்தணும். அது நமக்கு தெரியாது. ஆனா மறிக்கும் பொழுது அவர்கள் வந்து வார்த்தையில இல்லாமல் அவள் மறித்தால் இது அவருடைய பெயர்க்கு அந்த தருணத்தில் அவங்க பெயர் கிறுக்கப்படுது, ஷேரா கிறுக்கப்படுது. அதுக்கு பிறகு மரணம் வந்த பின்பு மீட்பு கிடையாது. அவங்க ஜீவ புஸ்தல அவங்களுடைய பெயரை வந்து அவர் எழுதி 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 கிறுக்கிறது இல்ல. ஒரு முறை ஜீவ புஸ்தல இருந்தா அந்த பெயர் அப்படியே தான் இருக்கும். அவங்க கத்தத்துல வரும்பொழுது அவங்க பேர் இருக்கிறதுன்னு நினைப்போம். சில நேரங்களில் அவங்க பின்வாங்கி போகலாம், அங்க மறுபடியும் வரலாம். ஆனா மறிக்கும் பொழுது அவங்க வார்த்தையில இல்லை என்றால் அவங்களுடைய பேருக்கு இருக்கப்பட்டது என்று நம்ம நிச்சயமாய் சொல்ல முடியும். ரெகனைஸ் தட் ஹி ஹேட் டன் ராங் பட் டிட் நாட் ரீபன்ட். ஜூடாஸ் நம்ம பார்க்கும் பொழுது அவன் தவறு செய்தேன் என்று உணர்ந்தான். குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனே என்று சொல்லிடுறான். அந்த காசை கொண்டு அந்த பிரதான ஆசிரியர்கிட்ட கொடுக்கும் பொழுது பிரதான ஆசிரியர் அதை வாங்க மாட்டேன்னு சொல்லும் பொழுது தேவாலயத்தில் அந்த காசு 30 வள்ளிக்காசை வீசி எரிஞ்சான். அவன் தவறை வந்து உணர்ந்தான். He recognized that he had done wrong but did not repent. அவன் வந்து மனம் திரும்பவில்லை. அதே போல சிலர் தாங்கள் பாவிகள், தவறு செய்து விட்டோம் என்று சொல்லுவார்கள், ஆனால் மனம் திரும்ப மாட்டார்கள். அதே போல சிலர் வந்து நம்ம சத்தியத்தை சொல்லும் பொழுது நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான், நான் வந்து போற சரியில்ல, சத்தியம் சரியில்லை, அங்க ஒரே பாட்டு தான் இருக்கிறது, சத்தியமே இல்லை, உங்க சபை தான் கரெக்ட், உங்க பாஸ்டர் சொல்ற சத்தியம் தான் கரெக்ட், இது அப்படின்னு சொன்னாலும் கூட அவங்க உள்ள வரட்டா இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தல இருக்கிறதா என்று சொல்ல முடியாது. மறிக்கும் வரைக்கும் அவர் உள்ளே வரவில்லை என்றால் அவங்களுடைய பெயர் கிறுக்கப்படும். இல்ல ரொம்ப அப்ரிசியேட் பண்றாங்களே, அப்ரிசியேட் பண்ணாலும் அவங்க வர்றாங்களா என்று பார்க்க வேண்டும். தங்களுடைய தவறுகளை அறிக்கை செய்கிறார்களே, தவறெல்லாம் சொல்றாங்களே, அப்படி ஒரு ரெக்கனைஸ் பண்றாங்களே, அவங்களையும் நம்ம நம்ப முடியாது. மரணம் வந்து கடைசி முடிவாய் இருக்கிறது. அதற்குள்ள அவங்க வார்த்தையில வரவில்லை என்றால் அவங்களுடைய பெயர் கண்டிப்பாக அங்கே கிறுக்கப்பட்டு விட்டது என்று அறிந்து கொள்ள முடியும். இங்க வெளிப்படுத்தல் 3:5 ஜெயங்கொழு எவனோ அவனுக்கு வெண்வசனம் தரிக்கப்படும், சீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகும் அவருடைய தூதர் முன்பாகும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன் என்று கர்த்தராகிய இயேசு சொல்கிறார். வெளிப்படுத்தல் 2:3 வந்து இயேசு கிறிஸ்து டிக்டேட் பண்ணுகிறார். டிக்டேட் பண்ண பண்ண யோபான் எழுதுறோம், சொல்ல சொல்ல எழுதுறோம். அதனால இது முக்கியமான வார்த்தை, ஒவ்வொரு வேதம் முக்கியமான. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார், ஜெயம் கொள்ள எவனோ அவனுக்கு வெண்வசனம் தரிப்பிக்கப்படும், அவன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுவான். இதோ அவனுக்கு அவனுடைய நாமத்தை நான் ஜீவ புஸ்தத்திலிருந்து கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன் என்று கர்த்தராகிய இயேசுக்கு சொல்றார். யாருடைய பெயர் வந்து கிறுக்கப்படாது ஜெயம் கொள்ளுகிறவர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம 7th age இருக்கிறோம், நம்ம 7th காலத்தில் இருக்கிறோம். We are the overcomers of the 7th age. நம்ம 7th சபையிலே நம்ம ஜெயம் கொள்ளுகளாக இருக்கிறோம். நம்ம எதை ஜெயம் கொள்ள வேண்டும், அந்திகிறிஸ்துவின் ஆவியை ஜெயிக்கொள்ள வேண்டும். ஆன்டிகிரைஸ்ட் ஸ்பிரிட்டை நம்ம ஓவர் கம் பண்ண வேண்டும். ஒவ்வொரு காலத்திலையும் அந்திகிறிஸ்துவின் ஆவி இருக்கிறது. ஆன்டிகிரைஸ்ட் என்றால் என்ன அர்த்தம் என்றால், கிரைஸ்ட் மீன்ஸ் வேர்டு, கிறிஸ்து வார்த்தையா இருக்கிறார். கிரைஸ்ட் ரெப்ரசன்ட் வேர்டு, ஆன்டி கிரைஸ்ட்னா ஆன்டி வேர்டு, வார்த்தைக்கு விரோதமாக இருப்பு. அதனால அதான் ஆன்டி கிரைஸ்ட். கிரைஸ்ட்னா வேர்டு, இது ஆன்டி கிரைஸ்ட்னா ஆன்டி வேர்டு, வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிற பொல்லாத ஆவிகளை நம்ம மேற்கொள்ள வேண்டும். அதான் ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட்டை நம்ம ஓவர் கம் பண்ண வேண்டும். எப்படி ஓவர் கம் பண்ண வேண்டும், இந்த நேரத்துக்குரிய செய்தியினால ஓவர் கம் பண்ண வேண்டும். ஆமென்,
ஆமென்.
ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு செய்தி கொடுக்கப்பட்டது. அந்த செய்தியை கேட்கும் பொழுது அவனுக்கு ஃபெய்த் வருகிறது. அந்த ஃபெய்த்னால அவங்க வந்து அந்த காலத்தினுடைய ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட் அவங்க ஓவர் கம் பண்றாங்க. அவங்களுக்கு வெண்வசனம் தரிப்பிக்கப்படும், அவங்களுடைய பேர் ஜீவபுஸ்தகத்தில் கிறுக்கப்பட மாட்டாது என்று இயேசு சொல்லுகிறார். ஆனால் அந்த மெசேஜ் என்ன ரிவீல் பண்ணுது, ஒவ்வொரு காலத்தின் செய்தி என்ன ரிவீல் பண்ணுறது என்றால், சாத்தானுடைய தந்திரங்களை வெளிப்படுத்துகிறது. ஓவர் கமிங் எவ்ரி ட்ரிக் ஆஃப் த டெவில். ஒவ்வொரு காலத்திலையும் சாத்தான் தந்திரமாக இருக்கிறார். இதில் சாத்தான் வந்து ஒவ்வொரு காலத்திலையும் குதிரையை மாற்றிக்கொள்ளுகிறார். மாற்றிக்கொள்ளும் பொழுது அவனுடைய ட்ரிக் என்ன, அவனுடைய உபதேசம் என்ன, அதை வந்து மெசேஜ் ரிவீல் பண்ணுகிறது. அந்த சாத்தானுடைய தந்திரங்களை நம்ம அறிந்தால் அவனை வந்து நம்ம ஜெயிக்க முடியும். இவன் என்ன நோக்கத்தோடு வர்றான், நம்ம வந்து பேச்சு கொடுக்கறான் அப்படின்னு முன்னக்கூட்டியே தெரிஞ்சா அவனுக்கு நம்ம சரியா ஆன்சர் கொடுப்போம். நமக்கு முன்னக்கூட்டியே அவன் தெரியலன்னா, அவனுடைய உள்ளத்தில் இருக்க நினைவுகள் தெரியலன்னா, அவன் நம்மளை வஞ்சித்திருவான். அதனால இவன் இந்த நோக்கத்தோடு தான் வர்றான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிட்டுனா கரெக்டா அவனுக்கு பதில் கொடுப்போம், அவனை நம்ம ஜெயிச்சிருவோம். அதே போலதான் சாத்தான் இந்த காலத்தில் எப்படி வருகிறார், அவனுடைய தந்திரங்கள் என்ன என்பதை இயேசு கிறிஸ்து நமக்கு ரிவீல் பண்ணிருக்கிறார். தி மெசேஜ் ஆஃப் தி ஹவர் நமக்கு ரிவீல் பண்ணுகிறது. தூதனுடைய செய்தி நமக்கு வெளிப்படுத்தும் பொழுது அவனுடைய தந்திரங்களை நம்ம அடையாளம் கண்டுகொண்டு அவனுக்கு சரியான பதிலை கொடுத்து அவனை நம்ம ஜெயிக்க முடியும். அவனுடைய தந்திரங்கள் தெரியவில்லை என்றால் அவன் நம்மை மேற்கொண்டு விடுவான். அல்ல, பசுத்த பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால், சாத்தான் உங்க மேல அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாது. இது அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவர்கள் அல்லவே. 2 Corinthians 2:11 வாசிக்கலாம்.
சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவர்கள் அல்லவே.
அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவர்கள் அல்லவே. அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியும். அவன் என்ன உபதேசத்தோடு வருகிறான், அதுல என்ன வந்து தீமையான காரியம் இருக்கிறது என்று நமக்கு நல்லா தெரியும். அதனால அவனை நம்ம மேற்கொள்ள முடியும். அவர் என்ன சொல்லுகிறார், அவனுடைய நாமத்தை ஜீவ புஸ்தகத்தில் நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாக அவனுடைய தூதர் முன்பாக அறிக்கை இடுவேன் என்று சொல்லுகிறார். அவன் பேரை நான் கன்ஃபஸ் பண்ணுவேன். நம்ம வாசிங் பேர்லையும் விழிப்பிச்சவர்களையும் ஒவ்வொருத்தர் பேரை சொல்லுகிறேன், நான் பேரை சொல்லுகிறேன், நீங்கள் பேரை சொல்லி ஜெபிங்க. நம்ம அவங்களுடைய பேரை கன்ஃபஸ் பண்ணுவோம், தேவனுக்கு முன்பாக அந்த பேரை கன்ஃபஸ் பண்ணுவோம். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், அவனுடைய நாமத்தை நான் கன்ஃபஸ் பண்ணுவேன், அறிக்கையிடுவேன் என்று சொல்லுகிறார். ஜீவ புஸ்தத்திலிருந்து பேர் அவன் இருக்கிறது, அவனுடைய பேரை நான் அறிக்கையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம அவரை இந்த உலகத்தில் அறிக்கை செய்தால் அவர் நம்மை அறிக்கை செய்வார் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். மத்தேயு 10:32-33
ஆதலால் மனுஷன் முன்பாக நீ அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்திற்கு பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷன் முன்பாக நீ மறுதளிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்திற்கு பிதாவின் முன்பாக மறுதளிப்பேன்.
இதோ மனுஷருக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுறது எவனோ அவனை நான் வந்து பரலோகத்திற்கு பிதா முன்பாக அறிக்கைப்படு. நம்ம அவரை அறிக்கப்படும். நீ கிறிஸ்டீனா? நான் கிறிஸ்டீன். நீ என்ன கிறிஸ்டீன்? நான் வந்து வார்த்தையை விசுவாசிக்கிற கிறிஸ்டீன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஒன்னும் புரியாது. அதுக்கு பிறகு நம்ம அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி புரிய வைக்கணும்னா பெரிய கஷ்டம். நான் பெந்தகோஸ் அல்லது சிஎஸ்னா உடனே புரிஞ்சுக்கிடுவாங்க. நம்ம கிறிஸ்டின்னு சொன்னா நாங்க எந்த சாபத்தையும் சேரலன்னா அவங்களால புரிய வைக்க முடியாது. அப்பொழுது அவங்களுக்கு சத்தியத்தை சொல்ல வேண்டியதாகும். அதனால நம்ம ஆண்டவரை அறிக்கை செய்யணும். இயேசு கிறிஸ்துவை நம்ம அறிக்கை செய்ய வேண்டும். நம்ம அறிக்கை செய்தா புலகத்தில் அறிக்கை செய்தா ஆண்டவர் பல்லவத்தில் நம்ம அறிக்கை நம்ம பேரை அறிக்கை செய்வார். நம்ம அவரை மறுதளிச்சா அவரும் நம்மை மறுதளிப்பார். இப்பொழுது எக்ஸ்கியூஸ் வந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் எக்ஸ்கியூஸ் வந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் எக்ஸ்கியூஸ் வந்து கொண்டிருக்கிறது. இந்து தீவிரவாதிகள் கிறிஸ்தவருடைய பிரசங்கத்தை நோட் பண்றாங்க. அந்த பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்ணார் நோட் பண்ணி அதை வந்து அவங்க இப்ப அந்த பிரசங்கத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு எந்த இந்து மதத்துக்கு விரோதமா ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்க மேல வழக்கு தொடர்றாங்க. ஆனா அவங்க என்ன வேணாலும் பேசலாம். அதை வந்து ஒரு கிறிஸ்தவங்க போயிட்டு அதை நோட் பண்ணிட்டு இருக்கிறது இல்லை. அவங்க இப்பொழுது நோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால அந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் எக்ஸ்கியூஸ் வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் எக்ஸ்கியூஸ் வந்திருக்கிறது. எக்ஸ்கியூஸ் வந்தால் கர்த்தருடைய வருகை வரும். ஸ்போக்கன் வேர்ட் மேனிபெஸ்டேஷன் வரும். இந்த நேரத்தில் நம்ம அறிக்கை பண்ண பயப்படக்கூடாது. நம்ம மற்ற தெய்வங்களை நம்ம வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணதுல நம்ம தயங்கக்கூடாது. நம்ம பயப்படக்கூடாது. நம்ம மறுதளிக்க கூடாது. நம்ம வெட்கப்படக்கூடாது. இந்த நேரத்தில் நம்ம ஸ்டாண்ட் பண்ணா இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய பேரை அறிக்கை செய்வார். God is the author of all life. எல்லாத்துக்கும் ஜீவாதிபதியாக அவர் இருக்கிறார். எல்லா ஜீவனுக்கும் அவர் காரணமாயிருக்கிறார். author of all life. God is the author of all things. எல்லாமே பல்லவத்தில் உள்ள பூலவத்தில் உள்ளையும் காணப்படுவதும் காணப்படாதவிடும் அங்கே கர்த்தத்துவங்களானாலும் சிங்காசனங்களானாலும் அதிகாரங்களானாலும் இதெல்லாமே கர்த்தரால இயேசு கிறிஸ்துவால உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஆமென்.
ஆமென்.
அவர் தமக்காண்டி எல்லாத்தையும் சிருஷ்டித்தார். அவரே கர்த்தர். அதனால இயேசுவே கர்த்தர் என்பதை இந்த பொல்லாத உலகத்துக்கு பல பல விதமான தீமையான காரியங்கள் இந்த உலகத்துக்கு இயேசுவே கர்த்தர் என்பதை நம்ம அறிக்கை செய்ய வேண்டும். அதை நம்ம ஒரு காலம் மறுதளிக்க கூடாது. நம்முடைய ஜீவனே போனாலும் நம்ம மறுதளிக்க கூடாது. கர்த்தர் நமக்காக ஸ்டாண்ட் பண்ணுவார். ஹல்லேலூயா. சாத்தான் இஸ் எ பிளஃப். சாத்தான் ஒரு பயங்காற்றுறவனாய் இருக்கிறார். அவன் நம்மளை ஒன்னும் செய்ய முடியாது. உங்களை தொடுறேன், கண்மணியை தொடுகிறான். ஹல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் நீங்க இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ண வேண்டும். அவருடைய வார்த்தையை அறிக்கப்பட வேண்டும். அஞ்ஞான தெய்வங்களை பத்தி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா இயேசு கிறிஸ்துவை நம்ம அறிக்கை செய்ய வேண்டும். God is the author of life. அவர் தான் சிருஷ்டிகர்த்தர். அவர் தான் சேவியர். அவர்தான் உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறவர். அவரே தேவன். நான் அவரை விசுவாசிக்கிறேன். அவருடைய வார்த்தைக்காக நான் நிற்கிறேன் என்று தைரியமாக சொல்ல வேண்டும். ஐ ஆம் ஏ கிறிஸ்டியன் என்று சொல்ல வேண்டும். God is the author of all life. எல்லா ஜீவனுக்கும் அவர் வந்து அதிபதியாக இருக்கிறார். ஒருவேளை டெம்போரல் லைஃபா இருக்கலாம், அல்லது பாட்டனி லைஃபா இருக்கலாம், அனிமல் லைஃபா இருக்கலாம், மெரைன் லைஃபா இருக்கலாம், பேட் லைஃபா இருக்கலாம், பறவைகள், மிருக ஜீவன்கள், தாவரங்கள், மீன்கள், இதை இந்த எல்லாமே அந்த ஜீவன் எல்லாமே தேவனிலிருந்து தான் வந்திருக்கு. ஹல்லேலூயா. அவர் ஜீவாதிபதி. பிசாசு மரணத்துக்கு அதிபதியா இருக்கிறோம். மரணம் அவனால வந்தது. ஜீவன் தேவனிலிருந்து வந்தது. ஹல்லேலூயா. அவரே வலிய சத்திய ஜீவனுமாய் இருக்கிறார். அதே சமயத்தில் இதை என்ன சேர்ந்தால் அவர் வந்து எட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவனை உடையவராயிருக்கிறார். நித்திய ஜீவன் என்றால் சாதா ஜீவன் அர்த்தம். மரணம் என்பதே கிடையாது. அதுக்கு முடிவு என்பதே கிடையாது. துவக்கம் ஒன்று இருக்கும் என்றால் அதுக்கு முடிவு உண்டு. துவக்கம் ஒன்று இல்லை என்றால் அதுக்கு முடிவும் இல்லை. தேவன் ஒருவரே துவக்கமும் முடிவும் இல்லாதவர். ஆனால அவருக்கு முடிவில்லை. நீங்க வந்து எட்டர்னலா இருக்கணும்னா அவரில் ஒரு பாகமாய் இருக்க வேண்டும். ஆமென்.
ஆமென்.
உலகம் தோன்றதுக்கு முன்னாத நம்ம தேவனுடைய சிந்தையிலே நம்ம இருந்தோம். ஹல்லேலூயா. We are a part of God before the world began. இந்த உலகம் தோன்றதுக்கு முன்னதாகவே நம்ம தேவனுடைய சிந்தையிலே இருந்தோம். God is eternal. We are a part of God. Anala, you are also eternal. Amen. You have no beginning and no ending. உங்களுக்கும் துவக்கம் இல்ல முடியும். You have eternal life.
Hallelujah.
இது ஒரு temporal life. இந்த சரீர வாழ்க்கை temporal life. சாத்தான் இந்த சரீரத்தை கொல்ல முடியும், ஆனா நம்முடைய ஆத்மாவை கொல்ல முடியாது.
Hallelujah.
அதனால பாருங்க, நம்ம அதனால மனுஷனுக்கு பயப்பட வேண்டாம் என்று தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறது. எந்த மனுஷனுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நம்ம நித்தியத்தினை பெற்றிருக்கிறோம், நமக்கு முடிவு கிடையாது.
ஆமென்.
புக் ஆஃப் லைஃப் என்று சொல்லும் பொழுது இதான் புக் ஆஃப் லைஃப் என்று வைத்துக் கொள்வோம். இதுல ரெண்டு செக்ஷன் இருக்கிறது, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு இருக்கிறது. பழைய ஏற்பாடு பெரிய புத்தகம் 39 புத்தகங்கள் இருக்கிறது, புதிய ஏற்பாடுல 27 புத்தகங்கள் இருக்கிறது. அதெல்லாம் ரெண்டு செக்ஷன் இருக்கிறது. பழைய ஏற்பாடு வந்து என்ன மொத்தமா இந்த பேரிட்டல் புக் ஆஃப் லைஃப். ஆனா பழைய ஏற்பாடு வந்து இதை என்ன சென்றால் அதை வந்து புக் ஆஃப் லைஃப் வச்சு கொடுங்க. பொதுவா பேர் புக் ஆஃப் லைஃப். அதனால ரெண்டு செக்ஷன் வந்து, ஒரு செக்ஷனுக்கு வந்து ஜீவ புஸ்தகம், இன்னொரு செக்ஷன் நியூ டெஸ்டமென்ட் வந்து லேம்ஸ் புக் ஆஃப் லைஃப், ஆட்டுக்குட்டியாண்டே ஜீவ புஸ்தகம். ஜீவ புஸ்தகம் ஆட்டுக்குட்டியாண்டே ஜீவ புஸ்தகம் என்று அங்கே ரெண்டு பகுதிகள் இருக்கிறது. தேவனுடைய சிந்தையில ரெண்டு பார்ட்ஸ் இருக்கிறது, ஒன்னு ஜீவ புஸ்தகம், இன்னொன்னு ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவ புஸ்தகம். அவர் ரெக்கார்ட் அங்க வைத்திருக்கிறார், ரெண்டு செக்ஷனா வச்சிருக்கிறார். இந்த ஜீவ புஸ்தகம், த புக் ஆஃப் லைஃப் ஹேஸ் டூ செக்ஷன்ஸ், புக் ஆஃப் லைஃப் அண்ட் த லேண்ட்ஸ் புக் ஆஃப் லைஃப். எல்லா ஜீவனும் அவரிடத்திலிருந்து தான் வருகிறது. ஆனால் நித்திய ஜீவன் வந்து அது தேவன் நித்திய ஜீவனாய் இருக்கிறார். நாம வந்து எட்டர்னல் பீப்புளா இருக்கிறோம், தேவனுடைய நித்தியமான ஜனங்களா இருக்கிறோம்.
ஹல்லேலூயா.
We are God's eternal thoughts. நம்ம வந்து நித்தியமான தேவனுடைய சிந்தைகள். நம்முடைய பெயர் வந்து ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவ புஸ்தல இருக்கிறது. ஹல்லேலூயா. சிலருடைய பெயர் ஜீவ புஸ்தல இருக்கிறது, சிலருடைய பெயர் ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவ புஸ்தல இருக்கு. இங்க இருக்கிற நீங்க எல்லாருடைய பெயரும் ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவ புஸ்தல இருக்கிறது நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய நீங்க வார்த்தையை குறிச்சு என்ன ஆட்டிடியூட் காமிக்கிறீங்களோ அதை பொறுத்து அது வந்து ப்ரூஃப் ஆகும். நான் வந்து வார்த்தையை நேசிக்கிறேன், வார்த்தைக்காக ஜீவிக்க என்னை ஒப்புக் கொடுத்திருக்கிறேன், அதை போதிப்பதற்காக என்னை ஒப்புக் கொடுத்திருக்கிறேன். என்ன சூழ்நிலை வந்தாலும், இது என்ன கடினமான சூழ்நிலை வந்தாலும், நான் வந்து வார்த்தையை மறுதளிக்க கூடாது, வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். துண்டு துண்டாக வெட்டி போட்டால் கூட வார்த்தையை மறுதளிக்க முடியாது. அது உண்மையா இருக்கும் பொழுது எப்படி மறுதளிக்க முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. இவர் என்ன காரியங்கள் வந்தாலும் வார்த்தையை மறுதளிக்க முடியாது. அப்படியாப்பட்ட நமக்கு அந்த தீர்மானம் இருக்கும் பொழுது, நம்ம விதமான டெடிக்கேஷன் பண்ணிருக்கும் பொழுது, நம்முடைய பேர் ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவ புஸ்தல இருக்கிறது. என்ன ஆசை காமிச்சாலும் நம்ம வார்த்தையை விட்டு போக முடியாது. உனக்கு இவ்வளவு பணம் தார, வீடு நிறைய பணம் தார, வீடு நிறைய தங்கம் தாரன்னு சொன்னாலும் போக முடியாது. நீ கத்தோலிக்க மார்க்கத்தில் சேர்ந்துக்கன்னா போக முடியாது. ஏதா நீங்க வந்து பெந்தகோசில சேர்ந்துக்கனாலும் போக முடியாது. எவ்வளவு பணம் தந்தாலும் போக முடியாது. என்ன நித்திய ஜீவன் அதை விட
விளையாடு.
அதை எப்படி நம்ம இழந்து போக முடியும்? இயேசு கிறிஸ்து எப்படி இழந்து போக முடியும்? இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் எப்படி இழக்க முடியும்? பாருங்க, நமக்கு அவ்விதமான உறுதியான தீர்மானம் இருக்கும் பொழுது உங்களுடைய பேர் எட்டர்னல் அங்க தாட்ஸ் ஆ இருக்கிறது. ஹல்லேலூயா. நித்தியமான சிந்தைகளா இருக்குது. உங்களை ஆண்டவர் அப்படி டிசைன் பண்ணி இருக்கிறார். உங்களுக்கு அவ்விதமான ஆவியை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு அவ்விதமான வைராக்கியத்தை தந்திருக்கிறார். அல்ல, சூழ்நிலைகள் என்ன வந்தாலும், சாத்தான் எவ்வளவு வந்து பிரஷரை கொண்டாலும், அரசாங்கத்தின் மூலமா ஒருவேளை நமக்கு பிரஷர் கொண்டாலும், நம்ம பதிலிக்க முடியாது. ஒருவேளை நம்மளை ஷூட் பண்ணா கூட நம்ம பதிலிக்க முடியாது. நம்முடைய பேர் ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவபுஸ்ல இருக்கிறது. அது எப்பொழுது எழுதப்பட்டது? உலக தோற்றத்துக்கு முன்னதாக எழுதப்பட்டது. அது எழுதப்பட்ட பேர் அவர் எழுதி வச்சாரு. அவருடைய சிந்தையில இருக்கிறோம். அவர் நித்தியமானவர், அவருக்கு துவக்கம் கிடையாது. அவர் வந்து இந்த உலகத்தை உண்டாக்குறதுனால எட்டர்னல் ஸ்பிரிட்ஸா இருந்தார். பின்பு லோகாஸாக தன்னை வெளிப்படுத்தினார். ஒரு ஆவிக்குரிய சரீரத்திலே தன்னை வெளிப்படுத்தி இந்த உலகத்தை உண்டாக்கினார். ஆனால் எட்டர்னல் ஸ்பிரிட்ஸா இருக்கும்பொழுதே அவருக்குள்ள இருந்தோம். அவர் லோகாஸா இருக்கும் பொழுதும் அவருக்குள்ள இருந்தோம். அவர் மாம்சத்துல வந்து உலகத்தை ஜீவிக்கும் பொழுதும் நம்ம அவருக்குள்ள இருந்தோம். எத்தனை விசுவாசிக்கிறோம்? நம்ம தேவனை விட்டு நம்ம பிரிக்க முடியாது. அவருடைய ஒரு பாகம், நம்முடைய விரல் நம்முடைய ஒரு பாகம், இதை எப்படி கட் பண்ண முடியும்? அது எப்பொழுதும் நம்ம கூட தான் இது இருக்குது. உங்கள் சரீரத்தினுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் எப்பவும் உங்க கூட தான் இருக்கு. நீங்க எங்க போனாலும் அது உங்க கூட தான் இருக்குது. அதே போல தேவனுடைய அந்த அவருடைய நம்ம அவர்கள் ஒரு பாகமாயிருப்போம் என்றால் அவரை விட்டு நம்ம போகவே முடியாது, அவரை விட்டு நம்ம செப்பரேட் பண்ண முடியாது, எந்த காரியங்களும் செப்பரேட் பண்ண முடியாது. We are a part of God. Hallelujah. ஆனாலும் அவர் மேல நித்திய ஆவியா இருந்தார், அப்பவும் இருந்தோம். அவர் வந்து ஒரு ஆவிக்குரிய சரீரத்தில் இருந்து இந்த உலகத்தை உண்டாக்கினாதான் கிறிஸ்து. அப்பொழுது இருந்தோம். இதோ மாம்சத்துல வந்து உலகத்துல 33 வருஷமா ஜீவிக்கும் பொழுதும், அவர் கலிலேயா கடற்கரை ஓரமா நடக்கும் பொழுதும், அவர் சிலுவையை தூக்கி கொண்டு போகும் பொழுதும், அப்பொழுதெல்லாம் நம்ம அவருக்குள்ளதான் இருக்கிறோம். அவரை விட்டு நம்ம என்னது செப்பரேட் பண்ண முடியாது. ஒரு தாட்டாக எட்டர்னல் தாட்டா இருந்தோம், எட்டர்னல் ஜீனா இருந்தோம். இப்பொழுது நம்மள ஆண்டவர் மாம்சத்துல கொண்டு நாம் அவருக்குள் இருந்தோம் என்பதை நம்முடைய லைஃப் வந்து உறுதிப்படுத்தி காமிக்கிறது. யோபை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், யோபே நான் பூமியை அசிபாரப்படுத்தும் பொழுது நீ வந்து எங்கே இருந்த அதை அறிவாயோ நீ சொல் என்று சொல்லுகிறார். யோபு 38:4-7 வாசிக்கலாம்.
நான் பூமியை அசிபாரப்படுத்திய போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளி ஆனால் அதை அறிவி. அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு. அதன் ஆதாரங்கள் எதின் மேல் போடப்பட்டது? அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார்? அப்போது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கெம்பீரித்தார்களே.
ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை உண்டாக்கினார் என்று ஆதியாகமம் 1:1 வாசிக்கிறோம். இன் தி பிகினிங் காட் கிரியேட்டட் தி ஹெவன்ஸ் அண்ட் எர்த். அதுக்கு ஒரு காலவரையே கிடையாது, ஒரு காலமே நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஒரு நாளில் இந்த பூமி இல்லாமல் இருந்து அவர் எட்டர்னல் ஸ்பிரிட்சா இருந்த இந்த பூமி ஒரு நாளில் இல்லாமல் இருந்துச்சு. பின்பு ஆண்டவர் இந்த பூமியை உண்டாக்கினார். அந்த பூமியை உண்டாக்கும் பொழுது அதுக்கு அசிபாய போடும் பொழுது அதுக்குடைய மூளைக்கல்லை நான் நடும் பொழுது அதுக்கு அளவு நான் குறிக்கும் போது யோகே நீ எங்க இருந்தாய்? நீ உனக்கு அதை அதை அறிவாய் என்றால் நீ சொல். நான் கேள்வி கேட்கிறேன், நீ ஆன்சர் சொல். அதன் ஆதாரங்கள் எதன் மேல் போடப்பட்டது? பூமிக்கு எப்படி அசிபார போடப்பட்டது? அதன் கோடிக்கல்லை, ஹூ லைட் த கார்னர் ஸ்டோன், அதனுடைய கார்னர் ஸ்டோனை யார் வைத்தார்? அப்படி அசிபாரம் போடும் பொழுது விடிய காலத்து நட்சத்திரங்கள், when the morning stars sang together, அவெல்லாம் கெந்தீரித்து பாடினார்களே. இது என்ன சென்றால் நீ எங்கே இருந்தாய் என்று கேட்கிறார். மார்னிங் ஸ்டார் சாங் டுகெதர், ஆல் த சன்ஸ் ஆஃப் காட் ஷவுட்டட் பட் ஃபார் ஜாய். தேவபுத்திரர்கள் கெண்டீரித்து பாடினார்கள். ஆல் த சன்ஸ் ஆஃப் காட் ஷவுட்டட் ஃபார் ஜாய். சன்ஸ் ஆஃப் காட் எங்க உண்டாக்குனாங்க? பூமியே உண்டாக்கல, அதானே அவனு உருவாகல. அப்பொழுது கேட்கிறார், அப்பொழுது இதெல்லாம் உண்டாகிறதுக்கு, மனுஷனே உண்டாக்குறதுக்கு முன்னதாக பூமியை அவர் அசிபாரப்படுத்தும் பொழுது அங்கே தேவபுத்திரர்கள் கெந்திரித்து பாடினார்களே. அங்க தேவபுத்திரர்கள் அதுக்கு முன்னாலே இருக்கிறாங்க, கெந்திரித்து பாடினார்களே. அப்பொழுது நீங்க எங்க இருந்தாய்? தேவபுத்திரர்கள் எங்க இருந்தாங்க? அப்படியே சிந்தையில் தேவபுத்திரர்கள் வந்து சந்தோஷத்தினாலே அவர் கெந்திரித்து பாடினார்கள். யோபே நீ எங்கே இருந்த? ஜோப் வாஸ் தேர் வித் காட் பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் தி எர்த். ஹல்லேலூயா. உலகத்தை அசிபாரப்படுத்துவதற்கு முன்னதாகவே யோபு தேவனோடு கூட இருந்தான். ஹல்லேலூயா. ஜோப் வாஸ் அமங் த சன்ஸ் ஆஃப் காட். அந்த தேவ புத்திரர்களுக்குள்ள அந்த யோபும் ஒரு புத்திரனாக இருந்தான். ஆமென்,
ஆமென்.
அதனால பாருங்க, அந்த தேவ புத்திரர்கள் கெந்தீரித்து பாடினார். இப்பொழுது வார்த்தையை கேட்கும் பொழுது உங்களுக்கு அது சந்தோஷத்தை ஏற்படுத்தும் என்றால், இந்த செய்திகளை கேட்கும் போது உங்களுடைய ஆத்மா சந்தோஷப்படும் என்றால் நீங்க அங்க இருந்தீங்க. நீங்க முதல்ல பல்லவத்துல கெந்திரித்தீங்க, இப்ப கெம்பீரிக்கு இங்க பூமியில இப்பொழுது கெம்பீரிக்கு. அல்லேலூயா. மரலோகத்துல முதல்ல ஆல்ரெடி நடந்தாதான் இந்த பூமியில ஒரு காரியம் நடக்கும். அப்பொழுது நீங்களும் நானும் தேவ புத்திரர்களாகவும் தேவ குமார்த்திகளாகவும் கெம்பீரித்தோம். இதோ அங்க முதல்ல கெந்திரித்தனால்தான் இப்பொழுது வார்த்தையை கேட்கும் பொழுது நமக்கு சந்தோஷம் வருது. அல்லது சந்தோஷம் வராது, அது சிலருக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கும், கடினமா இருக்கும், அதை கேட்கறதுல வாஞ்சை இருக்காது. இன்னைக்கு நமக்கு வாஞ்சை இருக்குன்னா நமக்கு அது மேல ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது என்றால், ஷவுட்டர் வித் ஜாய், சந்தோஷத்துல கழிவுறோம் என்றால் முதல்ல நம்ம அங்க கழிவு வந்திருக்கிறோம். 1963 முத்திரைகள் திறக்கப்பட்டது என்று நமக்கு தெரியும். ஆனால் உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே இது அது திறக்கப்பட்டது. இட் ஹேப்பன் ஆல்ரெடி ஹேப்பன் இன் ஹெவன் பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் தி எர்த். அங்கே புஸ்தகம் திறக்கப்பட்டது, அதில் இருக்க பெயர்கள் வாசிக்கப்பட்டது, அப்பொழுது தேவபுத்திரர்கள் கெந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அந்த வெளிப்பாட்டினால் அது ஒரு திராட்சரசமாய் இருக்கிறது. ஸ்டிமுலேஷன் ஆஃப் ரெவலேஷன். திராட்சரசத்திலே கழிவுறுகிறோம். இந்த வெளிப்பாட்டை கேட்கும்போது நம்ம கழிவுறுகிறோம். துள்ளிரலான் இருக்கு அப்படின்னு பிரதம் அடிக்கடி சொல்லுகிறார். இயேசு என்ற பெயரை கேட்டவுடனே அங்கே எலிசபெத் வயிற்றில் இருந்த யோவான் சாதகன் துள்ளினான் என்று பார்க்கிறோம். துள்ளி குதித்தது அந்த குழந்தை, மறித்து போன நிலையில் இருந்த குழந்தை இதை மரியாள் சொன்ன வார்த்தையில கேட்கும் பொழுது அது துள்ளினது. ஆனா வெளிப்பாட்டினாலே கெந்தீரிப்பது. நம்ம தேவனுடைய சிந்தையில அதை நம்ம செய்தோம். இப்பொழுது நம்ம வந்து பிசிக்கலா அதை செய்யும். அது ஸ்பிரிச்சுவலா உலக தோற்றத்துக்கு நடந்தது. ஆல்ரெடி ஹேப்பன் இன் ஹெவன். இப்பொழுது பூமியில் அது நடக்கும். முத்திரைகள் வந்து ஏற்கனவே அது திறக்கப்பட்டது. தேவனுடைய சிந்தை அங்க ஓபன் ஆனது. தேவபுத்திரர்கள் அங்க வந்து கெந்திரித்தார்கள். பெயர்கள் வாசிக்கப்பட்டது. இப்போ 1963 மூலமா ஆண்டவர் முத்திரையை திறந்து அந்த மெசேஜ் பிரிப்பர் அங்க ப்ரீச் பண்ணும்பொழுது நம்முடைய பேர் அழைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம இப்பொழுது கெந்திரிக்கிறோம். ஆல்ரெடி ஹேப்பன் பிஃபோர் ஹெவன். இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னதாக சிலுவையில் அறையப்பட்டார் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய வார்த்தை என்ன சொல்வது? உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே அவர் அறையப்பட்டார். உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை ஜீவபுஸ்தகம் என்று 13:8 வாசிக்கும் பொழுது உலக தோற்றத்துக்கு முன்னால் அடிக்கப்பட்டார். தேவனுடைய சிந்தையில் அவர் அடிக்கப்பட்டார். உலகத்துக்கு போய் அவர் சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும் என்று உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே அவருக்கு தெரியும். அங்க முதல்ல தேவனுடைய சிந்தையில் அடிக்கப்பட்டது. ஆல்ரெடி ஹேப்பன் இன் ஹெவன். 2000 உலகத்தில் அது நடந்தது. முதல்ல சிந்தையில் அது நடக்கிறது, பின்பு அது நேச்சுரலா உலகத்தில் நடக்கிறது. ஹல்லேலூயா. ஜோப் ரிஜாய்ஸ்ட். இட் வாஸ் ஒன்லி எ டிக்ளரேஷன் ஆஃப் ஒன் ஹேட் ஆல்ரெடி பீன் சீன். அங்கே வந்து ஆண்டவர் அங்கே உலக தோற்றத்துக்கு முன்னாக அவனை பார்த்தார். அவன் கெந்தீரித்து பாடினான், உங்களை என்னையும் பார்த்தார். இப்பொழுது நீங்க இங்க வந்து வார்த்தையை கேட்கிறீங்க. இதை உலக தோற்றத்துக்கு முன்னாடி அவர் பார்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் பிரீச் பண்ணவும் நீங்க அதை கேட்கவும் இந்த காட்சி தேவனுடைய சிந்தையில் இருக்கிறது.
ஆமே.
அது இப்பொழுது உலகத்தில் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆமேன்.
ஆமே.
யூ அண்ட் ஐ ரிஜாய்ஸ் அஸ் அட்ரிபியூட்ஸ் இன் த மைண்ட் ஆஃப் காட். நான் தேவனுடைய சிந்தையில் ஒரு அட்ரிபியூட்டா இருந்து நம்ம அங்க மகிழ்ந்து கழிவுந்தோம். இப்பொழுது மைத்தி ஏஞ்சல் வந்து புஸ்தகத்தை திறந்திருக்கிறார். நம்முடைய பெயர் அழைக்கப்படுகிறது. நம்ம வந்து இப்பொழுது களி கூர்ந்து கொண்டிருக்கிறோம். பட் இட் இஸ் ஆல்ரெடி ஹேப்பன் இன் ஹெவன் பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட்.
ஹல்லேலூயா.
யூ ஆர் ரிஜாய்சிங் நவ் சீயிங் யுவர் நேம். இப்பொழுது நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்கள், உங்களுடைய பெயரை பார்க்கிறீர்கள். யூ ஆர் ஒன்லி டூயிங் ஆன் எர்த் வாட் யூ ஆல்ரெடி டிட். நீங்கள் ஏற்கனவே பல்லவத்தில் செய்ததுதான் இப்பொழுது. ஒரு காலம் உங்களை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. எந்த சக்திகளும் பிரிக்க முடியாது. சாத்தான் இஸ் எ பிளஃப். ஹி இஸ் எ கான்கோர்ட். போ ஏற்கனவே அவனை ஆண்டவர் தோற்கடித்து விட்டார். அதனால நாலாம் மிருகம் வந்து ஈகிள் அனைட்டிங்க மேற்கொள்ள முடியாது. அவன் பொலிட்டிக்கல் பவர், ரிலிஜியஸ் பவர், டெமனிக் பவரோடு வந்தாலும் ஈகிள வந்து மேற்கொள்ள முடியாது. எட்டர்னல் தாட்ஸ், டெம்போரல் தாட்ஸ் ஆண்டவுடைய இருக்கிறது. இதோ பிரைம் மினிஸ்டர், கவர்னர், இவர் ஜெனரல், ஜனாதிபதி, இப்படி நிறைய பேர் பெரிய பெரிய ஆட்களாக உலகத்தில் இருக்கலாம். அவங்கள பற்றி உலகமே பாராட்டலாம். ஆனால் அவர் வந்து வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவங்க எல்லாம் டெம்போரல் தாட்ஸ். தேவனுடைய சிந்தையிலே அவர்கள் தற்காலிகமான சிந்தையா இருக்கிறார்கள். ஒரு நாள் அது எல்லாம் எரேஸ் ஆகும், எல்லாம் அழிஞ்சு போகும். வெளிப்படுத்தல் 20:14 என்ன வாசிக்கிறோம் என்றால் கிரேட் வைட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட் குறித்து நம்ம வாசிக்கும். அந்த கிரேட் வைட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட் வெளிப்படுத்தல் 20 நம்ம வாசிக்கேட்ட பகுதியிலே, இதை பின்பு பெரிய வெள்ளை சிங்காசனத்தின் அதன் மேல் வீற்றிருக்கிறவன் கண்டேன், பூமியும் வானமும் அவருடைய சங்கத்தினின்று அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படலை. வானம் பூமியும் பயப்படுது. நியாய தீர்ப்பு நாளில் கிடுது நடுங்குது. அது அகன்று போயிடுது. மறித்தவராகிய சிறியவரும் பெரியவரும் தேவனுக்கும் பக நிற்க கண்டேன், அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அந்த புஸ்தகங்கள் எழுதப்பட்டபடியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். சமுத்திரம் தண்ணியில் உள்ள மரித்தோரை ஒப்பிவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்பிவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியின்படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். பின்பு மரணமும் பாதாளமும் அக்னி கடலில் தள்ளப்பட்டது. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலில் தள்ளப்பட்டான். அதனால பாருங்க, இந்த டெம்போரல் தாட்ஸ் நீங்க பார்க்கும் பொழுது இவங்கெல்லாம் வந்து ஆண்டவரை வந்து கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ளாதவங்க. டெம்போரல் தாட்ஸ், தற்காலிகமான சிந்தைகள். இவர்கள் வந்து என்ன செய்யறார் என்றால், ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாத காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலில் தள்ளப்பட்டான். அந்த பரஞ்சாசந்த வாசிக்கலாம்,
ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலில் தள்ளப்பட்டான்.
ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ, தோஸ் ஹூஸ் நேம்ஸ் ஆர் நாட் இன் த புக் ஆஃப் லைஃப், ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இல்லாதவர்கள் என்று அர்த்தம். அவள் வந்து அக்னி கடலில் தள்ளப்பட்டதுல அங்க அழிஞ்சு போறா, முடிஞ்சு போச்சு. God is going to destroy everything that is not part of eternal thoughts. தேவனுடைய சிந்தையில, நித்தியமான சிந்தையில இல்லாத எல்லாருமே அக்னி கடலில் தள்ளப்படும் பொழுது அவங்களுக்கு அங்க முடிவு ஏற்படும். இரண்டாம் மரணம், இதுவே இரண்டாம் மரணம். இரண்டாம் மரணமாகி அக்னியும் கந்த எரியிற கடலில் தள்ளப்படும் பொழுது அவங்களுக்கு முடிவு உண்டு, நமக்கு முடிவு கிடையாது. பார்வோனை எடுத்துக்கொள்ளும் பொழுது பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக இருந்தான். இஸ்ரவேல் ஜனங்களை அவன் கொடுமைப்படுத்தினான். ஹிட்லர் இரண்டாம் உலக யுத்தத்தின் போது யூதர்களை கொடுமைப்படுத்தினான். அதனால அவன் வந்து எழுதினால் ரெப்ரோபேட், அவனுடைய பேர் ஜீவபுஸ்ல இல்லவே இல்லை. ஆனா அவன் தெரியும், அவன் வருவான்னு தெரியும். அவனுடைய பெயர் ஜீவ புஸ்தல இல்ல. இதோ ஜீவ புஸ்தல இல்லாதனால அவன் அக்னி கடல தள்ளப்படுகிறான். ஜீவ புஸ்தல பெயர் கிறுக்கப்பட்டவரும் அக்னி கடல தள்ளப்படுறாங்க. அதாவது தேவனுடைய நித்தியமான சிந்தையில இருக்கிறாங்க அவங்க. வந்து லேம்ஸ் புக் ஆஃப் லைஃப், இன்னும் சிலருடைய பெயர் ஜீவ புஸ்தல இருக்கிறது. சிலருடைய பெயர் எழுதப்படவே இல்லை, இந்த ரெண்டு புஸ்தகத்திலும் எழுதப்படல. சிலருடைய பெயர்கள் திருக்கப்பட்டிருக்கும். இந்த எழுதப்படாதவர்கள், கிறுக்கப்பட்டவர்கள் எல்லாருமே அக்னி கடல தள்ளப்படுறாங்க. ஜீவ புஸ்தகத்தில் பெயர் வந்து கிரிக்கப்படாம அது அப்படியே அந்த பெயர் இருக்கும் என்றால் அவங்க வந்து இரண்டாம் உயிர்த்தெழுதலே வெள்ளை சிங்காசத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். நிற்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு லெஸர் பொசிஷன் கொடுக்கப்படுகிறது. ஆனாலும் அவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ரட்சிக்கப்படுவது அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள், பட்டணத்துக்கு வெளியே இருப்பார்கள். ஆனா நம்ம வந்து ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவ புஸ்தல் நம்முடைய பெயர் எட்டர்னல் தாட்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய நித்தியமான சிந்தையா இருக்கிறோம். We are the eternal attributes of God. நம்முடைய பேர் வந்து our names are written in the Lamb's book of life.
Amen.
அது ஒரு காலம் கிருக்கப்படாது. நம்ம பட்டணத்திலே வாசமாயிருக்கும். Hallelujah.
Amen.
எல்லாம் வசனத்தை வச்சுதான் சொல்றேன். வெளிப்படுத்தல் 21:24.
ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள், பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையை கனத்தையும் அதற்குள்ளே
ரட்சிக்கப்படுகிறார். சேவ்டு பீப்பிள் இரண்டாம் வீட்டில் ஜீவ புஸ்தல பெயர்க்கவங்க ரட்சிக்கப்படுகிறது எழுதியிருக்கு. நம்ம பொசிஷன் என்ன? 27.
தீட்டுள்ளதும் அறுவறுப்பையும் பொய்ய நடப்பதுமா ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்.
ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவ புஸ்தகத்தில் பெயரப்பட்டவர் மாத்திரம் அல்லது தீட்டுள்ளதை பொய்ய அறுவறுப்பையும் நடப்பிக்கிறது வந்து அதற்குள்ள பிரவேசிப்பதில்லை. அந்த பட்டணத்துக்குள்ள பிரவேசிப்ப, அந்த கோல்டன் சிட்டிக்குள்ள பிரவேசிப்பதில்லை. அவருடைய குயின் மட்டும்தான் அங்கே இருக்க முடியும். கிங் அண்ட் குயின் தான் அங்கே இருக்க முடியும். நம்ம குயின் பொசிஷன்ல இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து கிங் ஆயிருக்கிறார், நம்ம குயின். அந்த குயின் தான் அந்த மாளிகைக்குள்ள பிரவேசிக்க முடியும், அந்த மாளிகையில வாசம் பண்ண முடியும். அங்கே கோல்டு, டைமண்ட்ஸ், பேர்ல்ஸ் நால அந்த அந்த பட்டணமானது கட்டப்பட்டிருக்கிறது. இது ஆட்டுக்குட்டியா அந்த ஜீவ புஸ்தல் பேரப்பட்டவர் மாத்திராக்களை பிரவேசிப்பார். எவ்வளவு அழகா தெளிவாயிருக்கு. பாரோ அண்ட் ஹிட்லர், ஹிட்லர் பாரோனுடைய பெயர்கள், தேர் நேம்ஸ் வேர் நெவர் ஆன் த புக் ஆஃப் லைஃப். அவங்களுடைய பேர ஜீவ புஸ்தத்திலே எழுதப்படவே இல்லை. இயேசு கிறிஸ்து பச்சிக்கிற அக்னியா இருக்கிறார். உபாகம 4:24 உன் தேவனாய கத்தர் பச்சிக்கிற அக்னி என்று சொல்லப்பட்டிருக்கும். He is a consuming fire. Hallelujah.
Amen.
For the Lord their God is a consuming fire. And the And Akini Kadala and the Avamudi soul under the Erikap. Lord Katar Vande consuming fire Erikar, Hebrew Panin Irutum Vale, Father of God is consuming fire. Namade Devan, Pachikra Akinia Erikare. Hallelujah. Allah born one day, Mount a pair Jubusle Kadia, Jubusle Ilana, Adukudia Jubusle, or the Summon the Makadia. அவனுடைய பேர் ஜீவ புஸ்தல எழுதல எழுதவே இல்லை. எந்த புஸ்தகத்திலையும் அவன் பேர் எழுதல. ஹிட்லருடைய பேர் எழுதல. அவங்க உலகத்தில் பிறந்தாங்க. God hated him before he was born. அவங்க பிறப்பதற்கு முன்னதாகவே தேவன் அவர்களை பகைத்தார். நான் யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன். I loved Jacob and I hated Esau என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அவர்களை பகைக்கிறார். ஏசாவை நம்ம பார்க்கும் பொழுது அவன் ஈசாக்கு பிறந்தவனா இருந்தான். அவன் பிறக்கும் பொழுது ஒரு இன்னசென்ட் சைல்டு. உலகத்தில் பிறக்கிற குழந்தைகள் எல்லாமே இன்னசென்ட் சைல்டா இருக்குது. எந்த பாவம் செய்யல. அந்த குழந்தைகள் மரித்தால் பரலோகராஜ்யத்துக்கு போவார்கள் என்று பிரதர் பிரணா சொல்லுகிறார். அது இன்னசென்டா இருக்கும் பொழுது மரித்தால் அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிறது என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க வயது வரும் பொழுது அந்த வார்த்தையை அங்க வரும் பொழுது என்ன ஆட்டிடியூட காமிக்கிறாங்களோ அதை பொறுத்துதான் அவங்க வாழ்க்கை இருக்கு. அதனால ஏசாவை நம்ம பார்க்கும் பொழுது அவன் பிறக்கும் பொழுது இன்னசென்டா இருக்கிறா. தாய் வந்து ரெபேக்கா, தகப்பன் ஈசாக்கு, நல்ல கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் பிறந்திருக்கிறான். அவன் இஸ்ரவேலிலே அவன் வந்து ஆபிரஹாமினுடைய சந்ததியில வந்திருக்கிறான். அவன் சின்ன வயசுல செத்து போயிருப்பான். நாம் பல்லவராஜர் போயிருப்பான். ஆனா அவனை சின்ன வயசுல சாகும்படி ஆண்டவர் நினைக்கல. இதற்கென்றால் அவன் வந்து பெரியவனாக வரும் பொழுது அவன் தேவனுக்கு விரோதமாக இருந்தான். கோயிங் அகைன்ஸ்ட் காட், காட் ஹேட்டட் ஹிம். ஆண்டவர் அவனை வந்து பிறப்பதற்கு முன்னதாகவே பகைத்தார். அவனுக்கு ஆண்டவருக்கு தெரியும் அவன் பெரியவனாகும் பொழுது வார்த்தைக்கு விரோதமாக ஜீவிப்பான் என்று தெரியும். ஹி வாஸ் எ வெசல் ஆஃப் டிஸ்ஹானர். அவன் வந்து என்னென்றால் கனவீனமான ஒரு பாத்திரமாய் இருக்கிறார். முதல் அவன் ஆதி முதற்கொண்டே கனவீனமான பாத்திரம்தான். இது அவனுக்கு வந்து அவனுடைய பெயர் வந்து ஜீவபூசத்திலிருந்து கிறுக்கப்பட்டது. ஆமே
ஆமே.
ஜீவபூசத்திலிருந்து பெயர் கிறுக்கப்பட்டாலும் அதிலிருந்து டோட்டல் அனைகள் அனைல்மெண்ட்ஸ் வர வேண்டும், அனிகிலேஷன் வர வேண்டும், டோட்டல் டிஸ்ட்ராக்ஷன் வர வேண்டும். ஒருத்தர் பெயர் ஜீவபூசத்தில் கிறுக்கப்பட்டது, ஆனால் உயிரோடு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அதுக்கு பிறகு என்ன செய்யணும், அந்த சோல் வந்து செத்தா கூட அது ஜீவன் அங்கு இருக்கதான் செய்து. ஒரு துன்மாக மறிச்சா அவன் வந்து சரீரம் செத்து போனாலும் சோல் தான் உயிரோடு இருக்குது. அது ஃபிஃப்த் டைமென்ஷன்ல இருக்குது. ஆனா அது அன்னைகளை முற்றிலும் அதை வந்து அழிக்கணுமே. அதை அழிக்கிறது தான் லேக் ஆஃப் ஃபயர். அங்க வந்து என்ன செய்யணும், அக்னி கடல். The Lord is the consuming fire. அங்க வந்து அழிக்கப்படும் பொழுது அவனுடைய சிந்தையே இல்லாம போயிடும். அந்த சிந்தையை பார்வோன்னு ஒருத்தன் இருந்தானா, ஹிட்லர்னு ஒருத்தன் இருந்தானா தெரியவே தெரியும். இவங்க வந்து பிரைம் மினிஸ்டரா இருந்தாங்க, சீஃப் மினிஸ்டரா இருந்தாங்க. இவங்க வந்து அமெரிக்கா நாட்டினுடைய பிரசிடண்டாங்க. ஒண்ணுமே தெரியாது. அவங்களுடைய எல்லாம் அப்படியே அழிஞ்சே போகும். ஒரு காலம் அவங்களுடைய பெயர் நினைவு கூறப்படுவதில்லை. இதோ பிசாசு லூசிபர். பிசாசு அவனுடைய தூதர்கள் அவன் தேவதூர்ல மூன்றில் ஒரு பங்கை அவன் எடுத்து தரையில விளத்தளினான். அதனால நிறைய டெமன்ஸ். ஒன்னு பிசாசு ஒண்ணுதான், சாத்தான் ஒருத்தன் தான். ஆனா அவனுக்கு கீழே நிறைய டெமன்ஸ் இருக்கிறாங்க. இது அசுத்த ஆவிகள் இருக்கிறது. இந்த ஆவிகளும் இப்பொழுது ஜீவிக்கிறது, கிரியை செய்யதான் செய்து. பொல்லாத ஆவிகள் கிரியை செய்கிறது, சாத்தான் கிரியை செய்கிறார். அவனும் அவனுடைய தூதர்களும் இது அக்னி கடல்ல தள்ளப்படும் பொழுது அது முற்றிலும் அணிஞ்சு போகுது. சாத்தான் மாம்சத்தில் இல்லை, அசுத்த ஆவிகள் மாம்சத்தில் இல்லை. அதுக்கு ஏதாவது ஒரு மாம்சம் தேவைப்படுது, ஏதாவது ஒரு பேர்சன் தேவைப்படுகிறது. அது ஆனா ஜீவிக்கிறது. ஆனால் அதை முற்றிலும் அழிகிறது தான் அந்த லேக் ஆஃப் ஃபயர். அவங்க எல்லாம் தேவனுடைய தற்காலிகமான சிந்தையா இருக்கிறார்கள். ஃபர்ஸ்ட் டெத் வந்து முதலாம் மரணம் வந்து நம்முடைய சரீர மரணம். ஃபர்ஸ்ட் டெத் இஸ் த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் யுவர் ஃபிளஷ். செகண்ட் டெத் வந்து டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் யுவர் சோல். ஒருத்தன் செத்தா கூட முடியல, அவன் சோல் வந்து ஐந்தா பாதாளத்தில் இருக்குது. பின்பு உயிரோடு எழுந்து அக்னி கடல்ல தள்ளப்படணும். அப்பொழுது எல்லாம் முடிவு ஏற்படும். தேவனுடைய வார்த்தை நமக்கு திட்டவட்டமாய் சொல்கிறது.
ஹல்லேலூயா.
வைத்தோன் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாக மரணம் சமுத்திரம் தண்ணியில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. இதெல்லாமே யாவரும் தங்கள் தங்கள் கிரியையின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். பின்பு மரணமும் பாதாளமும் அக்கினி கடலை தள்ளப்பட்டது. இதுவே இரண்டாம் மரணம் என்று சொல்லும் பொழுது அவங்க ஒரு இடத்துல இருக்கிறாங்க. இப்பொழுது அவங்க டோட்டலா அன்னைகளை மாம்சம் அழிஞ்சு போச்சு, ஆனா சோல் அழியல. இத வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக வரும் பொழுது ஆண்டவர் அவங்களை அக்கினி கடலை தள்ளும் பொழுது இது அவங்க எல்லாம் செம்போரல் தாட்ஸ். அவங்களுடைய பேர் ஆட்டுக்குட்டியா நிறைய பேர் கிறுக்கப்பட்டிருக்கு, பின்வாங்கி போய் திருப்பி வார்த்தைக்கு வரல, அவங்க அப்படியே போயிட்டாங்க. இது அக்னி கடல தள்ளப்படுறோம். லேக் ஆஃப் ஃபயர், தி லார்ட் இஸ் தி கன்சூமிங் ஃபயர். ஹல்லேலூயா. முதலாவது ஒரு ஆத்மா மரிக்கும் பொழுது பசுத்தான் மரித்தாலும் அவன் கீழே தான் போகிறான். அதுக்கு கீழே அந்த பாதாளத்துக்கு கீழே வந்து ஆதிசுங்க இடத்துல டெமன் ஸ்பிரிட் இருக்கிறது. இதோ பாவிகளுடைய ஆத்மாக்கள் அங்க இருக்கிறது. மேல வந்து பசுத்தவானுடைய ஆத்மா இருக்கிறது. ரெண்டுக்கும் மத்தியில ஒரு பெரிய கல்ஃப் இருக்கிறது, பெரிய பிளவு இருக்கிறது. அங்க இருந்தால் அங்க வந்து ஐஸ்வர்யவான் சாகும் பொழுது இங்க இருந்து மேலே அலாசுர பாக்கிறோம். லூக்கா 16 வாசிக்கிறோம். ரெண்டுக்கும் மத்தியில இதோ அவன் ஒரு சொட்டு தண்ணியை தரட்டும்னா கிரிஜ்வாலையில வேதனைப்படுறேன், இங்க அங்க போக முடியாதுப்பா, ரெண்டுக்கு மத்தியில பெரிய பிளவு இருக்கு. அதனால பாதாளத்தில் இருக்கிறவங்க பேரடைஸ்ல இருக்கிறவங்க பார்த்தாங்க. ஆனா இப்ப பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மரித்து அவர் என்ன முதல்ல பாதாளத்தில் இருக்கிற ஆத்மாக்களுக்கு அவர் சாட்சியாக அறிவித்தார், நான் மாம்சத்தில் வந்தேன், மரித்தேன், இதை ரத்தம் சிந்தினேன், நீங்க என்ன ரிஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னு அவங்களுக்கு சாட்சியாக அறிவித்து சாத்தானுடைய கைவுக்கு அந்த மரணத்துக்கு பாதாளத்துடைய திறவுகளை பிடுங்கிக் கொண்டு பின்பு பாரடைஸ்ல வந்து இதோ அங்க இருக்கிற ஆத்மாக்களை எல்லாத்தையுமே அவர் கொண்டு உயிரோட எழுப்பி எல்லாத்தையும் மேல கொண்டு போயிட்டார். ஹல்லேலூயா. அவங்க 6th டைமென்ஷன் போயிட்டாங்க. ஹல்லேலூயா. இப்பொழுது ஒரு மந்திரவாதி பரிசுத்தவானுடைய ஆவியை கொண்டு வர முடியாது. அன்னைக்கு சூனியக்காரி சாமுவேலுடைய ஆவியை கொண்டு வந்தாள். ஏனென்றால் இயேசுவின் ரத்தம் சிந்தப்படவில்லை, அங்க அது கீழே தான் இருந்தது, ரெண்டுக்கு மத்தியில் இடைவெளி இருந்து. இப்பொழுது இயேசு கிறிஸ்து மரித்து சிறைப்படுத்தினவளை சிறையாக்கி கொண்டு உன்னதத்துக்கு ஏறினார். இப்பொழுது ஒரு பரிசுத்தவானுடைய ஆவியை ஒரு மந்திரக்காரி கொண்டு வர முடியாது, ஒரு சூனியக்காரி கொண்டு வர முடியாது. இப்பொழுது அவங்க பார்க்க முடியாது. They could not access it. அதனால பாரடைஸ் வந்து எம்டி பண்ணி ஆண்டவர் வந்து மேல கொண்டு போயிட்டார். அதே போல கர்த்தருடைய வருகை வரும்பொழுது இப்ப 6th டைமென்ஷன்ல 7 சபை கால பசுத்தவான்கள் மாம்சத்தின்படி ஜீவித்தார்கள், வார்த்தைக்காக நின்றார்கள், ஆனால் அவர்கள் மரித்து போனார்கள். அவங்களுடைய சோல் வந்து அவங்களோட ஆவிக்குரிய சரீரத்தில் தியாகபணியில அவங்க 6 பரிமாணத்தில் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து வரும்பொழுது 6 பரிமாணத்தில் இருக்கிற பசுத்தவான்கள் பூமியில வந்து உயிரடைந்து மகிமின் சரீரத்தை பெற்று அவங்க மேல நம்மோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. ஹல்லேலூயா. 6th டைமென்ஷன் எம்டி ஆயிரும். இயேசு கிறிஸ்து வீட்டு வரும்பொழுது பாரடைஸ் வந்து எம்டி ஆனது. இப்பொழுது செகண்ட் கமிங் வரும்பொழுது 6 பரிமாணத்தில் இருக்கிற அந்த ஆவிக்குரிய அந்த பசுத்தவான்கள் ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கிறவர்கள் இங்க வந்து மகிமின் சரீரத்தை பெறும்பொழுது 6th டைமென்ஷன் எம்டி ஆயிரும். எல்லாரும் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால தேர் இஸ் அ புக் ஆஃப் லைஃப் அண்ட் த லேம்ஸ் புக் ஆஃப் லைஃப். ஜீவ புஸ்தகமும் ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவ புஸ்தகம் இருக்கிறது. உலக தோற்றம் முதல் ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவ புஸ்தல் பேரழப்படாதவர்கள் அதை வணங்குவார்கள். எதை? அந்த மிருகத்தை வணங்குவார்கள். வெளிப்படுத்தல் 13:8 வாசிக்கலாம்.
உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள்.
யாவரும் அதை வணங்குவார்கள். எதை வணங்குவார்கள்? அந்த மிருகம். அந்த மிருகம் எது? ரெண்டு மிருகம் இருக்கிறது. ஒன்று சமுத்திரத்திலிருந்து வந்த மிருகம் ரோம், இன்னொரு மிருகம் பூமியிலிருந்து வர மிருகம் அமெரிக்கா. இந்த ரெண்டு மிருகம் இருக்கிறது. அதனால அந்த மிருகம் எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்பிரிச்சா இருக்குது. அது ஒரு ஒரு 7 தலையில 10 கொம்புளை உடைய அப்படி ஒரு மிருகம் ஒன்று இருக்கு. அது ஒரு சிம்பல், அது ஒரு பொல்லாத ஸ்பிரிட். அது ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட், ஸ்பிரிட்ஸ் ஆஃப் ரோம். சீசர்கள் ரோமாபுரி ஆண்டார்கள். 476 வருஷம் ரோமாபுரி சீசர்கள் ஆண்ட ரோமாபுரி முடிவு ஏற்பட்டது. ஆனால் அது மறுபடியும் உயிர்த்தெழுந்து அது போப்பவின் ரோமாபுரியாக மாறியிருக்கிறது. இப்ப வந்து அந்த ஸ்பிரிட் ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட் ஆனது உலகம் முழுசும் இருக்கிறது. ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவ புசல் பேரழப்படாத எல்லாருமே அதை வணங்குவார்கள் என்று சொல்லப்பட்டது. நம்ம வந்து தேவனுடைய ஒரு பாகமாக இருக்கிறோம்.
ஆமென்.
The only people who will not be deceived are those who are parts of God's eternal thoughts. தேவனுடைய நித்தியமான சிந்தையில இருக்கிறவர்கள் மாத்திரம்தான் வஞ்சிக்கப்பட மாட்டார்கள். மற்ற எல்லாரையும் வஞ்சித்திருவோம். இன்டர் ரிலிஜன் சொல்லி எல்லா மார்க்கத்தையும் ஒன்னாக்குவான். சாத்தான் எல்லாத்தையும் ஒன்னாக்குவான். ஒன்னாக்கி உலகத்திலே அவன் சமாதானத்தை கொண்டு உலகம் முழுசும் அவனை வணங்கும்படியாக செய்வான். ஒன் எக்கானமிக் பாலிசி கொண்டு ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் கொண்டு ஒன் ரிலிஜன் நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கலாம். முஸ்லீம்கள் போறாங்க அவங்க வந்து விநாயகர் சதுர்த்தி உள்ளவங்களும் அவங்களும் கிறிஸ்தவோட சேர்ந்துகிட்டாங்க. இவங்க வந்து அங்க போறாங்க. அதனால இதுல சில கிறிஸ்தவங்க வேளாங்கண்ணி மாதாவை தேடி போற சில முஸ்லீம்ஸ் போறாங்க இந்துஸ் போறாங்க. நம்ம எல்லாம் வந்து எல்லாம் ஒன் ரிலிஜன் நம்ம அது போக முடியாது. நம்ம வார்த்தையை விட்டு காம்ப்ரமைசிங் ஆக முடியாது. இந்த ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட் இன்டர் ரிலிஜன் எல்லா மதங்களையும் ஒருமனப்படுத்துவான். உலகத்திலே அவன் சமாதானத்தை கொண்டு வருவான். உலகத்தினுடைய பொருளாதார வீழ்ச்சியை சரிப்படுத்தும் பொழுது அவன் வந்து பின்பு அவன் காடாக தன்னை காண்பிப்பான். அதான் அந்த மிருகம், அது சமுத்திரத்தில் அந்த மிருகம் எல்லாரும் அதுல சேருவாங்க. நம்ம சேர மாட்டோம். ஹல்லேலூயா. நம்முடைய பேர் ஆட்டுக்குட்டியாண்டே ஜீவ புசுல இருக்கு. ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவ புசில் பேரெழுதப்படாத அனைவரும் அதை வணங்குவார்கள். அதே ஒரு நடக்க போற காரியமாயிருக்கிறது. அதனால யூ ஆர் எ பார்ட் ஆஃப் காட். ஹல்லேலூயா. நீங்க தேவனுடைய ஒரு பாகமாக இருக்கிறீர்கள். நம்ம இந்த பிரைட் ஆஃப் கிறைஸ்ட் நம்ம கிறிஸ்துவினுடைய மனவாட்டியாக இருக்கிறோம். அதனால பிரீச்சிங் என்ன செய்யறது? நீங்க தேவனுடைய ஆலயத்துக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுமே வருகிறீர்கள். தேவன் சமூகத்திலிருந்து வார்த்தையை கேட்கும் பொழுது இந்த பிரீச்சிங் உங்களை என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷனை கொண்டு வருது. நமக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. நம்ம ஜட்ஜ்மெண்ட்ல நம்ம வரப்போறது இல்லை. நம்ம நியாயம் தீர்ப்போம். நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். வி வில் நாட் பி ஜட்ஜ். ஆனா இப்பொழுது நம்ம ஜட்ஜ் பண்ணப்படுறோம். இப்போது நீங்க வார்த்தைக்கு முன்னால வரும்பொழுது இந்த பிரீச்சிங் ஆஃப் த வேர்ட் வந்து உங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கிறது. உங்களுடைய தவறுகளை எக்ஸ்போஸ் பண்ணுகிறது. உங்களுடைய தவறுகளை வெளிப்படுத்தும் பொழுது நீங்க அதை ரெகனைஸ் பண்ணி அறிக்கை செய்யும் பொழுது இயேசு ரத்தம் கழுவுகிறது. இங்கேயே நமக்கு ஜட்ஜ்ட் பை த வேர்ட் வார்த்தையினாலே நியாயம் தீர்க்கப்பட்டு நம்ம தவறுகளை உணர்ந்து இங்கேயே நம்ம சரியாயிருக்கோம். அதனால நமக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. தேவனுடைய வார்த்தை பிரீச் பண்ணும் பொழுதுதான் நடக்குது. தேவனுடைய வார்த்தை ஜீவன் வல்லமுள்ளதாயும் இருவரும் கருக்குள்ள எந்த பட்டயத்தை கருத்து கருக்கானதாயும் அது ஆத்மாவையும் ஆவியும் கணுக்களை உருவ குத்துறதாகும் இதயத்தின் நினைவுகளும் யோசனைகளும் வகை இருக்கிறதா இருக்கு. தேவனுடைய வார்த்தை டீச் பண்ணும் பொழுது அது இருபுறம் கற்குள்ள பட்டயமாக அது நம்முடைய இதயத்தின் சிந்தனைகளை அது வெளிப்படுத்தும் பொழுது நம்ம அந்த வேர்டுக்கு நம்ம வந்து ஒப்பு கொடுக்கும் பொழுது என்ன ஆகிறது என்றால் இங்கேயே நம்ம நியாய தீர்க்கப்படும். நம்ம இந்த பூலோகத்திலே நியாய தீர்க்கப்படுவோம். நமக்கு அங்க வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு இல்லை. You see sin in your life be exposed. You are being judged by the word. This is your judgment time. இப்பொழுதுதான் நமக்கு நியாய தீர்ப்பின் நேரம். ஒவ்வொரு பிரசங்கமும் நம்முடைய குறையை சுட்டி காமிக்கும் பொழுது அது நமக்கு ஜட்ஜ்மெண்டா இருக்கிறது. நம்ம தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நமக்கு ஜட்ஜ்மெண்டே இல்லை. சிலருடைய பெயர்கள் வந்து ஜீவ புசுல இருக்கிறது. சிலருடைய பெயர்கள் வந்து கிறுக்கப்படுகிறது. அல்ல நியாய தீர்ப்புல யார் நிற்பாங்க? இவங்க பேர் ஒரு காலம் ஜீவ புசுல இல்ல, அவங்க நிற்பாங்க. இது அது மாத்திரம் அல்ல, பெயர் சிலருடைய பெயர் கிறுக்கப்பட்டது அவங்களும் நிற்பாங்க. சிலருடைய பெயர் அங்க இருக்குது ஜீவ புசுல இருக்குது அவங்களும் நிற்பாங்க. இதுதான் வெள்ளை சிங்காசத்துக்கு முன்பாக மரித்தோராய சிறியோரையும் பெரியோரை நான் நிற்க கண்டேன் என்று நாங்க யோவான் அதை பார்த்து சொல்லுகிறோம். அவனோட ஒரு ரிகார்டு இருக்கிறது. ரிகார்டுனா புஸ்தம் இல்ல, அவருடைய சிந்தையில இருக்கிறது. எவ்ரி ஆண்டு இருந்து எல்லாத்தையுமே அறிந்திருக்கிறார். என்ன டேட்ல என்னென்ன காரியம் செய்தோம் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். நீங்க பயட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு ரத்தங்கள் எல்லாம் எரேஸ் பண்ணி விட்டது. அவர் நம்முடைய பாவங்களை நினையாதிருக்கிறார். நம்ம வந்து ஒருபோதும் பாவம் செய்யாதவர்களா இருக்கிறோம். நம்முடைய ஃபாஸ்ட் லைஃப் இது எல்லாமே எரேஸ்ட் ஆயிடும். ஆண்டு சிந்தையிலிருந்து அழிக்கப்பட்டு போடும்.
ஆனால அவரை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம வேர்ஜின் ஆயிருக்கிறோம். நம்ம வந்து இத புத்தி உள்ள கன்னியா இருக்கிறோம், நம்ம வேர்ஜின் ஆயிருக்கிறோம். He knows all things about it. ஒவ்வொரு மனுஷனுடைய எல்லா காரியங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். அவன் எந்த நாளிலே கர்த்தருக்கு விரோதமாக வந்தான், இதோ தேவனுடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாக வந்தான், வார்த்தைக்கு விரோதமாக வந்தான், எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனால் நியாய தீர்ப்பு நாளிலே அவங்க தப்பிக்க முடியாது. வார்த்தையை குறித்து for what they did with the word, வார்த்தைக்கு விரோதமாக என்ன செய்தார்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இதோ சிலருடைய பெயர்கள் ஆட்டுக்குட்டி ஆண்ட ஜீவ புஸ்தலே அங்க ஜீவ புஸ்தலே நிலைத்திருக்கிறது. அவங்க வந்து எட்டர்னிட்டிக்கு போவாங்க. அந்த இடது பக்கத்தில் இருக்க வெள்ளாடுகள் வந்து அக்னி கடலே தள்ள பேரவங்க தள்ளப்படுவான், ஹிட்லர் இங்க தள்ளப்படுவான். டிபார்ட் ஃப்ரம் மீ, என்னை விட்டு அகன்று போங்கள். பிசாசுக்கு அவங்க தூதர்களுக்காக ஏற்படுத்தின அந்த நரகத்துக்கு போங்கள் என்று சொல்லுவா, அக்னி கடலுக்கு போங்கள் என்று சொல்லுவா. இன்னும் சில உதாரணங்களை உங்களுக்கு காமிக்க முடியும். இதை இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள். அவங்க ஒரு கணக்கு எடுத்தாங்க, சென்சஸ் எடுத்தாங்க. என்ன 2000-3000 இந்த சென்சஸ் பார்க்கிறோம். அப்பொழுது 600,000 மேல புருஷர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தல இருக்கிறது. அதிலிருந்து 40 வருஷத்துக்கு பிறகு நீங்க 35 நீங்க வரும் பொழுது அந்த கடைசி சில அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது மறுபடியும் சென்சஸ் எடுக்கிறாங்க. எடுக்கும் பொழுது அதுல ஒருத்தர் கூட இல்ல, முதல்ல இருந்த பெயர்ல ஒருத்தர் கூட இல்ல. யோசுவா காலத்தை தவிர எல்லாருடைய பெயரும் இங்க கிறுக்கப்பட்டு போடுது. ஒரு நாளில் இருந்தது கிட்டத்தட்ட 2 மில்லியன் பீப்புள், அவங்களுடைய பெயர் கிறுக்கப்பட்டு போனது. இத ஜோஷுவா காலை பெயர் மட்டும்தான் ரிமைனிங் இன் த புக். அவ்வளவு பேர் கிறுக்கப்பட்டுச்சு போச்சா பாஸ்டர்? ஆமா, அவ்வளவு பேர் பேரும் கிறுக்கப்படும். அப்படின்னா அவங்க நித்தியத்துக்கு போக முடியுமா? போக முடியாது. God is not interested in how much good you did. எவ்வளவு நல்ல கிரியைகள் செய்தவங்க தான் ஆண்டவர் பார்க்கிறது. நற்கிரிகள் செய்யணுமா? செய்யணும், பலன் உண்டு. நம்ம நற்கிரிகளை செய்யத்தான் அவங்க உண்டாக்கி இருக்கிற. ஆனா நற்கிரிகளை செய்துக்கிட்டு நான் ஏழைகளை கொடுத்த அப்படி கொடுத்த இப்படி கொடுத்தேன்னு சில தெருவு பாராட்டுவாங்க. செஞ்சா ஆண்டவர் நமக்கு பலன் கொடுக்கிறார். அது செய்ய வேண்டான்னு இல்ல, அதனால பரலோகராஜ்யம் போக முடியுமா? போக முடியாது. நம்முடைய வார்த்தையை நம்ம நேசிக்காம, வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்காம என்ன நல்ல காரியம் தான தர்மம்? லட்சக்கணக்கில் வந்து கொடுக்கறாங்க, தான தர்மம் பண்றாங்க. 25 லட்சம் கொடுத்தாங்க, கேன்சர் ஆஸ்பத்திரி கொடுத்தாங்க. 25 லட்சம் கண் ஆபரேஷன் கொடுத்தாங்க. 50 லட்சம் வந்து அனாதைகளுக்கு கொடுத்தாங்க. எத்தனை பேப்பர்ல நீங்க வாசிக்க முடியுமே? அவங்க நற்கிரியில இருக்கிறது. அதுக்கு இந்த உலகத்துல ஆண்டவர் அவங்களுக்கு பலன் கொடுப்பார். ஏழைகளுக்கு இறங்கும் பொழுதுக்கு அவங்க ஆண்டவர் பலன் கொடுக்கிறார், அது நல்லதுதான். ஆனா வார்த்தையை ஏற்றுக்கொள்ளலையே அவங்க எப்படி பரலோகராஜ்யம் போக முடியும்? எவ்வளவு அவங்க எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்தாங்க, அதனால பரலோகம். வார்த்தை தான் முக்கியம். அதனால வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாம God is not interested how much good you did. Your name is removed based upon your attitude towards the word. வார்த்தைக்கு நீ எப்படி பிகேவ் பண்ண, வார்த்தை நீ மதிச்சியா, வார்த்தையை ஏற்றுக்கொண்டியா, அதுக்கு ஒப்பு கொடுத்தியா? எவ்வளவு செஞ்சாலும் God is just God. Hallelujah. சிலருடைய பேர் ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவ புசுல இருக்கிறது, சிலருடைய பேர்கள் ஜீவ புசுல இருக்கிறது, சிலருடைய பேர்கள் கிறுக்கப்படுகிறது, சிலருடைய பேர் இல்லவே இல்லை. இப்படி 4 கேட்டகரிஸ் இருக்கிறாங்க. பாட்டர் என்ன செய்யறாங்க, கொயவன் என்ன செய்கிறான் என்றால், அவன் ஒரு பாத்திரத்தை உருவாக்கும் பொழுது களிமண்ணை எடுத்து பிசைஞ்சு அந்த வீல்ல வைப்பான். வீல வச்சு சுத்தும் பொழுது கையை எப்படி பிரஸ் பண்றானோ அதை மாறி வரும். அதனால ஒரு பாத்திரமானது பானை தண்ணி குடிக்கிற தண்ணி குடி தண்ணீர் வைக்கிற பானை வந்து நான் வந்து ஒரு பூந்தொட்டியா என்ன உண்டாக்கியிருந்தா நிலமா இருக்கும். நீர் வந்து என்ன வந்து இந்த மாதிரி பானையா உண்டாக்கிட்டீர அப்படின்னு சொல்ல முடியுமா? அல்லது பூந்தொட்டியா உண்டாக்குற அது பார்த்து என்ன வந்து ஒரு குழம்பு வைக்கிற சட்டியா நீர் உருவாக்குனான, என்ன வந்து இப்படி உண்டாக்குனால எனக்கு திருப்தி இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். அதேபோலதான் ஆண்டவர் நம்ம உருவாக்கி இருக்கிறார். அவர் சிஷ்யர், அவர் நம்மை ஆணாகவோ பெண்ணாகவோ உண்டாக்கி இருக்கிறார். அவர் நம்முடைய பெயர் ஆட்டுக்குட்டியாட்ட ஜீவ புஸ்தல இருக்கும்படியாக கனத்துக்குரிய பாத்திரமாக உண்டாக்கி இருக்கிறார். சிலது கனவீனமான பாத்திரம், சாக்கடை அழுவதுக்காக அது கனவீனமான பாத்திரம். நம்ம வந்து நல்ல கனமான பாத்திரம், மேசையில வைக்கக்கூடிய பாத்திரமாக உண்டாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மள கனமான பாத்திரமாக கொண்டிருக்கிறார். சில கனதீன மனப்பாத்திரம் வேற இல்லவே இல்லை. நம்ம இன்னைக்கு ரிஜாய்ஸ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய பேர் ஆட்டுக்குட்டி ஜீவபுஸ் இருக்கிறது. ஹல்லேலூயா. யோபு எப்படி கெம்பீரித்தான் அதே போல கெம்பீரிக்கும். ஆண்டவரே என்ன நீர் அப்படி உண்டாக்கி இருக்கிறீர்? ஹல்லேலூயா. நீ ஃபாதர், உம்முடைய சோபரின் வில் படி, உம்முடைய ஏகாதிபத்திய தன்மையின் படி, அது உம்முடைய விருப்பம். என்னை இப்படி உருவாக்கினது உம்முடைய விருப்பம். அதற்காக நமக்கு சந்தோஷப்படுகிறேன். என்ன வந்து ஒரு தமிழை நான் உருவாக்கி இருக்கிறேன். என்ன வந்து இந்த கடைசி காலத்தில் கொண்டு வந்திருக்கிறேன். என்ன வந்து நீர் வந்து என்னுடைய மனவாட்டியா சிஸ்தித்திருக்கிறேன். அதுக்காக நான் சந்தோஷப்படுகிறேன். என்னை ஒரு கனமான பாத்திரமாய் உண்டாக்கி இருக்கிறேன். அந்த களிமண் வந்து குயவனோடு எதிர்த்து நிற்க முடியாது. அதே போலதான் தேவனுடைய சிஷ்டிப்பு அவருடைய முன்குறிக்கப்படுதல் இருக்கிறது. ஆமென். ரோமர் 9:20-21. ரோமர் 9:20.
அப்படியானால் மனுஷனே, தேவனுடைய எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவரை நோக்கி நீ என்ன ஏன் இப்படி உண்டாக்கினா என்று சொல்லலாமா?
இப்படி உண்டாக்கினா என்று சொல்ல முடியுமா?
மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதுக்கு மண்ணின்
ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் நம்முடைய பேர் ஆட்டுக்குட்டியாண்டு ஜீவபுஸ்ல இருக்கு. சிலருடைய பேர் ஜீவபுஸ்ல இருக்கு. சிலர் பேர் கிறுக்கப்பட்டிருக்கிறது. சில பேர் வந்து இல்ல. அவங்களும் மனுஷங்க தான், உலகத்துல ஜீவிக்கிறாங்க. பின் வாங்கி போயிருக்காங்க. போட்டு போட்டு அவங்களா ஆண்டவர் அப்படிதான் வச்சிருக்கிறாரு. நமக்குன்னு நியமிக்கப்பட்ட ஆத்மா வரப்போகுது. ஹல்லேலூயா. அவங்களை பத்தி சொல்லி என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் நம்மை புது சிஷ்யா மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவர் கிறிஸ்துவுக்கு இருந்தால் புது சிஷ்யா இருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே அவர் நம்ம அன்பில் பசுத்தமிழர் குற்றமற்றவராக இருப்பதற்கு அவர் நம்மை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இது அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தனக்கு சுவீகார புத்திரராக இருக்கும்படி தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. We are chosen, predestinated before the foundation of the world. Hallelujah. நம்ம அந்த மாதிரி பாத்திரமா நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். அதற்காக நம்ம சந்தோஷப்படுவோம். சந்தோஷப்படுங்க. வியாதி இல்லா போயிரு. ஆத்தில களி குறிந்தா வியாதி இல்லா போ. உலக கவலையை நினைச்சு நமக்கு அது இல்லையே. இதுல கொஞ்ச காலம் தான் வாழ போறீங்க. எது இருந்தானே இல்லாட்டானே? இருந்தா சந்தோஷம், இல்லாட்டாலும் ஒன்னும் ஆக போறது இல்ல. என்னுடைய பேர் ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவபுஸ்ல இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் அங்க போற பிறகு எந்த கவலையும் எனக்கு தேவையில்லை. இப்ப ஏன் நம்ம கவலையோடு இருக்கிறது? நீங்க ரிஜாய்ஸ் இன் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பதே, மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுக்கு பல. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஸ்ட்ரென்த், உங்களுடைய பலவீனம் வியாதி போனா கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். தேவனுடைய சிந்தையை நினைச்சு பாருங்க. நமக்கு அவர் அருளிய சிலாக்கியத்தை நினைச்சு பாருங்க. ஹல்லேலூயா. We are a new creature in Jesus Christ. Hallelujah. பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையா இருந்தது, வெளிச்சம் பிரகாசித்தது. அப்பொழுது என்ன சென்றால் சிருஷ்டிப்பு வரும்பொழுது உலகம் அழகா மாறிச்சு. அவர் பார்க்கிறார், எல்லாம் நல்லா இருக்கு. இதோ செடிகள் மரங்கள் வருகிறது, அனிமல்ஸ் வருகிறது, பேர்ஸ் வருகிறது, சமுத்திரத்தில் அங்க மீன்கள் அங்க உருவாகிறது, கடைசியா மனுஷனை உண்டாக்கி எல்லாம் அழகா இருக்கிறது. ஒழுங்கு வெறுமையா இருந்ததாக உலகமானது இருளாக இருந்தது, அது குழப்பமாக இருந்தது, ஒழுங்கின்மை வெறுமையா இருந்த உலகம் இப்பொழுது வெளிச்சம் பிரகாசித்தது. 1000 வெளிச்சம் பிரகாசிக்கும் பொழுது கிரியேஷன் வந்தது. ஒரு அழகான உலகத்தை ஆண்டவர் உண்டாக்கி. ஆமென். ஏற்கனவே வித்தானது அங்க இருக்கிறது. வெளிச்சம் வந்து வித்தின் மேல பட்டவுடனே அந்த அங்க மரம் செடிகள் உருவானது. அதே போல நமக்குள்ள ஆண்டவர் சீட பிளேஸ் பண்ணி இருக்கிறார். நம்ம திறக்கும் பொழுதே அந்த ஆட்ரிபியூட் நமக்குள்ள அங்க பிளேஸ் பண்ணி இருக்கிறார். வார்த்தையானது நம்ம வெளிச்சம் பிரகாசித்த உடனே அந்த வித்து உயிர்ப்பிக்கப்பட்டு நீங்க இன்னைக்கு நியூ கிரியேச்சரா இருக்கிறீங்க. அழகான சிருஷ்டிப்பாக இருக்கிறோம். எவ்வளவு ஆண்டவர் அருமையாச்சு. ஒருவன் கிறிஸ்து குழுந்தால் புது சிஷ்யா இருக்கிறான். பழையல் ஒளிந்து போனேன், எல்லாம் புதிதாயினே. ரத்தம் உங்கள் மேல் இருக்கும் பொழுது, இந்த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்டுக்கு ரத்தத்தின் கீழே நீங்க இருக்கும் பொழுது, ஆண்டவர் உங்களை பார்க்கும் பொழுது ஒருபோதும் பாவம் செய்யாதவளா இருக்கு. நம்ம நிறைய தவறு செய்திருக்கலாம். எல்லா மனுஷனும் மிஸ்டேக் பண்றார். நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கலாம் வாழ்க்கையில. சில நேரத்தில் நம்முடைய சூசிங் தவறா இருக்கலாம். இது ஆனாலும் நம்ம ரத்தத்தின் கீழ் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பார்க்கும் பொழுது என்ன செய்கிறார் என்றால், நம்மை ஒருபோதும் பாவம் செய்யாதவளே பார்க்கிறார். ஹல்லேலூயா. ரத்தத்தின் மூலமாக நம்மை பார்க்கும் பொழுது we are white. ஹல்லேலூயா. The fullness of redemption is your body change. And namudaiya idha fullness of redemption. நம்முடைய புத்திர சுவீகாரம் சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வர நம்ம காத்திருக்கிறோம். ஆமென்.
ஆமென்.
முதலாவது we are justified, நீதிமானாக்கப்படுகிறோம். Washed by the word, வார்த்தையினாலே கழுவப்பட்டு. Baptism in the name of Jesus Christ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் எடுக்கிறோம். அதன் பின்பு இதை அனுகிறந்தால் ஆண்டவர் நம்மை சாங்டிஃபை பண்ணுகிறார், பரிசுத்தப்படுத்துகிறார். Sanctification by the blood. அதன் நின்று நீங்க இன்னும் தொடர்ந்து முன்னேறும் பொழுது நீங்கள் பரிசுத்தாகிய பெறுங்கள். ஜஸ்டிஃபைடு, சாங்டிஃபைடு, பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் மூணாவது ஸ்டேஜ். அதன் பின் நாலாவது ஸ்டேஜ் வந்து பெர்ஃபெக்ஷன், பரிபூர்ணம் அடைவது. பெர்ஃபெக்ஷன் விச் இஸ் அடாப்ஷன், அதுதான் அடாப்ஷன். அந்த அடாப்ஷன் முற்று பெறும் பொழுது பாடி சேஞ்ச். ஆனவர் இப்படி நமக்கு ஸ்டேஜ் வச்சிருக்கிறார். முதலாவது நம்ம வார்த்தையை விசுவாசித்தோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றோம். அதன் நின்று நம்முடைய குறைகளை உணர்ந்து இதோ நம்முடைய எல்லா நம்ம ட்ரெஸ், நம்முடைய ஹேர் ஸ்டைல் எல்லாமே மாறி நம்ம வந்து சாங்டிஃபைட் ஆகிவிட்டோம். நம்முடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறி வி ஆர் சாங்டிஃபைட். எல்லாருடைய பழக்க வழக்கங்களும் மாறும். நம்ம வந்து பரிசுத்தவான்களாக நம்மை வெளிப்படுத்த வேண்டும். அதனால நம்ம சாங்டிஃபைடு. அதை நின்று பேப்டிசம் ஆஃப் தி ஹோலி கோஸ்ட், இயேசு கிறிஸ்து நமக்குள் வாசம் பண்ணி நம்ம லீட் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. பின்பு வந்து நம்ம பெர்ஃபெக்ஷன் அடைகிறோம். ஒரு காலம் இவங்க வார்த்தையை விட்டு போக முடியாது. வார்த்தைக்கு அப்பாற்பட்டு எந்த காரியத்தை நம்ம செய்யணும்னு நினைச்சாலும் முடியாது. நம்ம தவறு செய்யணும்னு நினைச்சாலும் தவறு செய்ய முடியாது. என்ன பாஸ்டர் அப்படி சொல்றீங்க? நமக்குள்ள அந்த ஹோலி கோஸ்ட் இருக்குது. ஹல்லேலூயா. அது நம்ம ஸ்டாப் பண்ணிடும். நம்ம பெர்ஃபெக்ட் அடைஞ்சு அப்படி வந்துட்டீங்கன்னா நீங்க பெர்ஃபெக்ட் அடைஞ்சிட்டீங்க. நீங்க பெர்ஃபெக்ஷன் தான் அடாப்ஷன். நீங்க அடாப்ஷன், நீங்க புத்திர சுவீகாரத்தை பெற்ற பின்பு எடுத்துட்டால் பாடி சேஞ்ச். மேல எடுத்துக்கொள்ள எவ்வளவு அழகாக இருக்கு. சத்தியம் எவ்வளவு கிளியரா இருக்கு. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஆண்டவர் விதமாக நியமித்திருக்கிறார். வாழ்க்கையின் பாதையில விதமாக நினைத்திருக்கிறார். நாம வந்து ஆண்டவர் நம்ம பார்க்கும் பொழுது யுவர் நேம் கேனாட் பி ரிமூவ்டு, உங்களுடைய பெயர் கிறுக்கப்பட மாட்டார். அதனால நம்ம வந்து நினைச்சதெல்லாம் செய்யலாமா? ஒருவேளை நம்ம வந்து மிஸ்டேக் கமிட் பண்ணலாம், டெம்பரரியா நம்ம பேக் ஸ்லைடிங் ஆகலாம். ஆனாலும் ஆண்டவர் என்ன நம்ம பார்க்கும் பொழுது எப்பவுமே ஒயிட்டா தான் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அதுக்காக நம்ம என்ன செய்தாலும் ஆண்டவர் அதை கண்டுகொள்வதில்லைங்கிறதுக்காக நம்ம எப்படி வேணாலும் ஜீவிக்கலாமா? நம்ம எப்படி ஜீவிப்பதுக்கு நமக்கு லைசன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இல்ல. கவனிக்க வேண்டிய காரியம், இந்த மெசேஜில் இருக்க சில பீச்சர்ஸ் சில இது வந்து அவிதமாக பீச் பண்றாங்க. குடிச்சாலும் தப்பு இல்ல, நம்ம என்ன பாவம் செஞ்சாலும் தப்பு இல்ல. பெங்களூர்ல அப்படிதான் உபதேசம் கேள்விப்பட்டேன். இங்க இருந்து நம்ம சர்ச்சை சேர்ந்தவங்க ரெண்டு பேரும் அங்க போறாங்க. எப்படி வேணாலும் ஜீவிக்கலாம். அந்த பாஸ்டருடைய டீச்சிங் வந்து நீ குடிக்கலாம், எப்படி வேணாலும் ஜீவிக்கலாம். அவங்க குடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. விதமாக நான் கேள்விப்பட்டேன். எந்த அளவுக்கு ஃபேக்ட்னு எனக்கு தெரியாத விதமா கேள்விப்பட்டேன். நம்பக்கூடியதாகவும் இருக்கிறது. அதனால பாருங்க, ஏன்னா நம்ம தான் ஆட்டுக்குட்டியாண்டு நம்ம தான் பிரைடா இருக்கிறோம். எப்படி வேணாலும் ஜீவிக்கலாம். அவங்க லைசன்ஸ் கொடுத்த மாதிரி, தவறு செய்யறதுக்கு லைசன்ஸ் கொடுத்த மாதிரி இல்ல. நம்ம கத்திற்கு பிரியமா ஜீவிக்கணும் நினைக்கிறோம். ஆனால் சில நேரங்களில் இதை சாத்தா நம்மளை வஞ்சிக்கலாம், ஸ்லைட்டா வஞ்சிக்கலாம். சில நேரத்தில் நம்ம வந்து ஸ்டம்பிளிங் ஆகலாம். ஆனா நம்ம வந்து அப்படி செய்யணும்னு நினைக்கல. நிறைய புரிஞ்சுக்கணும். நம்ம கத்திற்கு பிரியமா தான் ஜீவிக்கணும் நினைக்கிறோம். ஆனாலும் சில நேரங்களிலே சூழ்நிலை நிமித்தமாக சேட்டர் நம்மளை வந்து சில டிசைவ் பண்ணலாம். ஆனாலும் நம்ம மிஸ்டேக் கமிட் பண்ணாலும் நம்ம ரியலைஸ் பண்றோம், நம்ம அப்படி ஜீவிக்கணும்னு நினைக்கல. அவங்க ஜீவிக்கணும்னு நினைக்கிறாங்களே. ஒரு பாஸ்டர் நம்முடைய சகோதரத்தை வந்து சொல்கிறார், எப்படி வேணாலும் ஜீவிக்கலாம். தாவிதா அப்படி நடந்தா, இப்படி நடந்தா, எல்லாம் ஜீவிக்கலாம். அவர் அப்படி நினைக்க, அப்படி ஜீவிக்கலாம்னு லைசன்ஸ் கொடுத்த மாதிரி நினைக்க. ஏன்னா நம்ம பிரைடா இருக்கோம், அவங்க லைசன்ஸ் கொடுத்த மாதிரி. ஆண்டவர் நம்முடைய பாவத்தை கண்டுகொள்வதில்லை. உண்மையில அவருடைய பார்வையில் நம்ம எப்பவுமே பாவம் இல்லாதவங்க தான் இருக்கும். நம்ம மிஸ்டேக் நம்ம கவிழ்ந்தாலும், எவ்வளவு பேட் லைஃப் வாழ்ந்தாலும், இயேசு கிறிஸ்து பார்வையில் நம்ம பாவமே செய்யல. ஒருவேளை நம்ம பேட் லைஃப் வாழ்ந்திருந்தாலும் நம்ம செய்யல. ஏன்னா அவர் வந்து எரிஞ்சாண்டலாம் அந்த ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவ புசல் பேரத்தை பற்றி பாக்குற. அதுக்காக ஒரு மனுஷன் வந்து லைசன்ஸ் கொடுத்த மாதிரி அர்த்தமா? இல்ல. அவன் நினைக்கல. ஆனாலும் ஸ்டம்பிளிங் ஆகியிருக்கிறான், இது ஆண்டவர் அதை மன்னிக்கிறவராயிருக்கிறார். எப்படி வேணாலும் ஜீவிக்கலாம் ஒரு பாஸ்டர் போதிச்சு ஆத்மாக்களை நாசப்படுத்தும் பொழுது அவரும் நரகத்துக்கு போறார், அவர் பிலிபர்ஸும் நரகத்துக்கு போறார், சந்தேகமே கிடையாது. இதோ நம்ம வந்து ஒரு காலம் பாவம் செய்யாதவர்கள், அவருடைய சமூகத்திலே ஒரு காலம் பாவம், இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையானது அது புல் அடாப்ஷனுக்கு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அது பாடி சேஞ்ச் எதிர்நோக்கியிருக்கிறது. ஆமென்,
ஆமென்.
நோவா வந்து அந்த விக்கெட் ஜெனரேஷன், பல பொல்லாத ஜனங்கள் மத்தியிலே விதமான அறிவு பெருகின காலம், பல மாரல் லைஃப் சீர்கட்ட நேரத்தில் அவன் நோவா வந்து தேவனுடைய வார்த்தைக்காக நின்றான். ஆமென்,
ஆமென்.
நம்முடைய பேர் ஜீவபூஸ், ஆட்டுக்குட்டியார் ஜீவபூஸ்ல இருக்கும் பொழுது நம்ம ஸ்டாண்ட் பண்ணுவோம். நமக்கு என்ன விக்கெட் சுற்றி உலகமாக இருந்தாலும் அதன் மத்தியிலையும் நம்ம ஜீப்போம். வெளிப்படுத்தல் 17:8 வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 17:8,
நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுதும் இல்லை, அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசம் அடைய போகிறது. உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமல் போனதும் இனி இருப்பதுமா இருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள்.
உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத ஜனங்கள் அந்த இருந்ததும் இராமல் போன இனி இருப்பதுமாகிய மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார். அங்க பாருங்க, உலக தோற்றத்துக்கு முன் ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்படாதவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அந்த வசனம் அவிதமாக சொல்லி இருக்கிறது. ஆனால் அந்த மிருகத்தை வணங்குவார்கள், மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படும் யாரு? ஜீவ புஸ்தகத்தில் பேரழப்படாதவர்கள். நம்முடைய பேராட்டுக்குட்டியா அந்த ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. நாம வந்து இதோ ஒரு காலத்தில் பாதியா இருந்தோம், வர வார்த்தைக்கு வந்தோம். ஆனால் ஆண்டோடைய பார்வையில் நம்ம ஒரு நாள் பாதியா இருந்ததில்லை. அவர் நம்முடைய பாவங்கள்லாம் அக்னிகடல் அங்கே அவருடைய ரத்தத்தில் போடப்பட்டது, மறந்து விட்டார். We are justified, sanctified, baptized by the Holy Spirit. We are in general, we have adoption, we are expecting the body change. Hallelujah. இந்த ஸ்டேஜ் நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆனா மற்ற ஜனங்களை பார்க்கும் பொழுது ஆட்டுக்குட்டியா ஜீவ புஸ்தகத்தில் இல்லாத மற்ற ஜனங்கள், ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்படாதவர்கள் மிருகத்தை வணங்குவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாபிலோன்ல கிட்டத்தட்ட 20 லட்சம் யூதர்கள் இருந்தாங்க, 70 வருஷம் அடிமையா இருந்தாங்கன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே பாபிலோனுக்கு கொண்டு போயிட்டான். அங்க வந்து அநேக ஆயிரக்கணக்கான யூதர்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் தான் அவன் கூட்டிருக்கானே. அந்த தூரா இங்க சமவெளியில பெரிய பொற்சில எப்படி எல்லாரையும் கூட்டிருக்கான். பாபிலோன்ல இருக்கிறவங்க எல்லாரும் ராஜ்யத்தில் இருக்கிற எல்லாரையும் கூட்டு அந்த 60 மலை உயரமான பொற்சில நிறுத்தி நேபுகாத்து நேச்ச, இப்ப நீங்க எல்லாம் தாள விழுந்து பழியணும்னா இந்த சாபியா காபேஸ் அந்த 3 பேர் தான் நிமிந்து நின்னாங்க. அங்க எத்தனை யூதர்கள் இருந்திருப்பாங்க? இவங்க 3 பேர் தான் அந்த யூதர்களா? இங்க அங்க வந்து இத 1000 கணக்கான யூதர்கள் இருந்தாங்க, எல்லாம் விழுதான். அந்த மிருகத்தை வணங்கினார்கள். இருந்தது இராமல் போனது இருப்பதுமாகிய மிருகத்தை மணங்குவாள் என்று ஃபியூச்சர் டென்ஸ் சொல்லப்பட்டிருக்குது. பழைய ஏற்பாட்டில் என்றால் இந்த 3 புருஷர்களை தவிர எல்லாரும் விழுந்தாங்க. இது அவங்களும் இஸ்ரவேல் ஜனங்கள் தான், 1000 கணக்கான இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த மலை சிலையை கும்பிட்டாங்க. பெயர் கிறுக்கப்பட்டது, அவங்க பெயர் வந்து அப்பொழுது கிறுக்கப்பட்டது. அந்த மிருக அந்த சிலைக்கு முன்பாக இன்னும் அப்படி ஒன்று வரப்போகுது. இவ்விதமான அற்புதங்கள், இந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே அது பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்துக்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிட்டு, மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகும், மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யும்படிக்கும், அதுக்கு ஆவியை கொடுக்கும்படி அதுக்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. வெளிப்படுத்தல் 13 அதிகாரத்தில் நம்ம 13 வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். அதனால மிருகத்துக்கு சொரூபத்தை உண்டு பண்ண வேண்டும். நேபுகாத்நேச்சார் ஒரு சிலையை உண்டு பண்ணினா, இதை எல்லாம் சாத்ராக்மேசா காபியத்தினாக 3 பேர் தான் விழல, மற்ற நிறைய ஜூஸ் இருந்தாங்க. பாபிலோனியவே விழட்டும், இவங்க விழணும். விக்கிரங்களை வழிபடக்கூடாதுன்னு சொல்லுகிற இஸ்ரவேல் ஜனங்களும் விழுந்தாங்க, பயந்து உயிருக்கு பயந்து விழுந்தாங்க, பேருக்கு இருக்கப்பட்டு போனது. அதே மாதிரி ஒரு டெஸ்டிங் வரும் பொழுது அவங்க மிருகத்தை வணங்குவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. வர்ஷிப்பிங் த இமேஜ் ஆஃப் த பீஸ்ட், மிருகத்தின் சொரூபத்தை வணங்குவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த வெள்ளை சிங்காசத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். ஃபூலிஸ் வெர்ஜன்ஸ், அவங்களுடைய பெயர் வந்து கைவிடப்பட்டாங்க. ஜஸ்டிஃபைடு, வசனத்தை கேட்டு நீதிமானாக்கப்பட்டாங்க. பசுத்தமாக்கப்பட்டாங்க, இயேசுவின் ரத்தத்தால பசுத்தமாக்கப்பட்டாங்க, தவறுகள் எல்லாம் அறிக்கை செய்து மனம் திரும்பிட்டாங்க. ஆனா பசுத்தாதியை பெறல. அங்க யாரும் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம பரிசுத்தவாய் பெற்ற வார்த்தையை நேசிப்போம், அல்லது வார்த்தையில இன்ட்ரெஸ்ட் வராது. பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்ணார், ஒன்னும் ஏறாது. வந்த மாதிரி வந்துட்டு வந்த மாதிரி போகுது. பிரசங்கம் ஒரு எஃபெக்ட் பண்ண வேண்டும், அது கொஞ்சம் மனசுல பதியணும். அது மேல நமக்கு ஆசை இருந்துச்சுன்னா நம்ம பசுத்தாவி இருக்குன்னு அர்த்தம். அந்த சிம்டம்ஸ் அதுதான். நீதியின் மேல் பசிதாக இல்லையா, சர்ச்சுக்கு பாரம்பரியமா வந்துட்டு பாரம்பரியமா போனா நம்ம ஜஸ்டிஃபைடு தான், நம்ம சாங்டிஃபைடு தான். ஆனா பேப்டிசம் அத ஹோலி கோஸ் இல்ல. இது 1000 வருஷம் சாட்சியில வர முடியாது. கைவிடப்பட்டு உபத்திர காலத்துல மறிக்க வேண்டும். உபத்திர காலத்துல ஸ்டாண்ட் பண்ணா புத்தி இல்லாத கனிகள் மறிக்க வேண்டும். சில டினாமினேஷன் பீப்புளும் இருக்கிறாங்க, பெந்தகோஸ்தல் சிஎஸ்ஐ சேர்ந்த சில டினாமினேஷன் பீப்புள், அவங்க வந்து உபத்திர காலத்துல மிருகத்தை வணங்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட்டுக்கு செவி கொடுக்காதபடி அப்படியானால் அவங்க மறிக்க வேண்டும். அவங்களும் கடைசி உச்சல நித்திய ஜீவனை பெறாங்க. அவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. சாபந்த மக்களுக்கான ஒரு சான்ஸ் வைத்திருக்கிறார். கத்துடைய வரிகளில் நம்ம பெயர்வோம். இதை புத்தி இல்லாத கனிகள் மெசேஜில் வந்து பசுத்தாயி பிராரம் இருக்காங்க. சாபந்த மக்கள் எல்லாருமே கைவிடப்பட்டிருப்பாங்க. எல்லா ஊழியக்காரர்களும் எல்லா விதமான கிறிஸ்தவர்களும் கைவிடப்பட்டிருக்கும் பொழுது, அந்த ஆன்டி கிரைஸ்ட் பீரியட் வரும்பொழுது, உபத்திர காலம் வரும்பொழுது, அவங்க அந்த மிருகத்துக்கு செவி கொடுக்காதபடி, அவங்களுடைய உபதேசங்களுக்கு இணங்காதபடி அவங்க வந்து இத இந்த நேரத்துக்குரிய செய்தியை வந்து அவங்க நம்ம ஏற்றுக்கொள்ளாம போயிட்டோமே, அவங்க சொன்னாங்களே, அவங்க நம்ம கேட்கலையே, பாஸ்டர் எத்தனையோ மரம் வந்து சொன்னார் நம்ம கேட்கலையே, நம்ம சாபனத்தை விடலையே அப்படின்னு அவங்க நின்று அவங்க ரத்த சாட்சியா மறிச்சா கடைசி உயிரில் நித்தி ஜீவன். அவங்களுக்கு 1000 வருஷம் அரசாட்சியில பங்கு கிடையாது. 1000 வருஷம் அரசாட்சிக்கு பின்பு அவங்க நித்திய ஜீவன் உண்டு. அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுகிறார் என்றால், ஒரு டெய்லர் அம்மா வந்து ஜாக்கெட் கட் பண்ணணும்னா அவங்க ஒரு மாடல வச்சிருக்க, ஒரு மாடல் ஸ்கெட்ச் வச்சிருக்கிறாங்க, அட்டையில கட் பண்ணி வச்சிருக்கிறாங்க, துணியை மேசை மேல விரிச்சு அந்த ஸ்கெட்ச் அதுல போட்டுட்டு அதை வந்து பென்சிலை வச்சு குறிச்சிட்டு அந்த வரைபடத்துக்குள்ள இருக்கிறத அவங்க வெட்டுறாங்க, வெட்டி ஜாக்கெட் தைக்கிறாங்க. மீதி வந்து அங்கங்க கார்னர்ல இருக்கிற துணியை வந்து அதை ஒரு பேக்ல சுத்தி வச்சிருப்பாங்க. அது எதுக்காக ஒட்டு போட வேலை வந்துச்சுன்னா அதை எடுத்து பயன்படுத்திக்கிடுவாங்க. அதே போல நம்ம எல்லாம் ஸ்கெட்சுக்குள்ள இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த புத்தி இல்லாத கன்னிகள், உபத்திர காலத்திலே மறிக்கிறவர்கள், இத அவங்க எல்லாம் வந்து அவங்க வந்து வெளிப்பாக அந்த ஸ்கெட்சுக்கு அப்பால இருக்கிறாங்க. ஆனா மெட்டீரியல் ரெண்டும் சேம் தான். இந்த ஜாக்கெட் தைக்கிறதும் மீதி இருக்கிற துணியும் சேம் மெட்டீரியல் தான். இது வேற மெட்டீரியல், அது வேற மெட்டீரியல் கிடையாது. ரெண்டும் சேம் மெட்டீரியல். ரெண்டு பேருக்கும் நித்திய ஜீவன் உண்டு. ஆனா நம்ம வரைபடத்துக்குள்ள இருக்கோம். ஹல்லேலூயா. நம்ம பேர் ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவ புஸ்தல இருக்கிறது. ஹல்லேலூயா. அவங்க பேர் ஜீவ புஸ்தல இருக்கிறது. அது கிறுக்கப்படாமல் இருந்தால் கடைசி உயிர்த்தழல நித்திய ஜீவனை பெறுவார். ஆனா சேம் ரெண்டு பேருக்கு நித்திய ஜீவன் உண்டு. நம்ம வந்து அவருடைய வரைபடத்துக்குள், தேவனுடைய முன்குறிக்கப்படுதலுக்குள் நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம ஸ்பெஷல் கிளாஸ் ஆஃப் பீப்புளா இருக்கிறோம். மோசே சொல்லுகிறான், இந்த ஜனங்களுடைய பாவத்தை மன்னிச்சா மன்னியும், அல்லது ஏன் பேர ஜீவ புசந்து கிறுக்கிப்போ. உபாகம் 32:32-33 சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு விரோதமாய் பாவம் செய்யறோம் எவனோ அவனைத்தான் நான் கிறுக்கி போடுவேனே தவிர நான் வந்து உன் பேரை கிறுக்க முடியாது. என்னைக்குமே அழியாது. எனக்கு இரதமாய் பாவம் செய்து, பாவம் செய்த பாவம் என்ன? சின் இஸ் அன்பிலீஃப். தேவனுடைய வார்த்தையை அவிசுவாசிப்பதை. யூ ஆர் மேனிபெஸ்டிங் வாட் இஸ் ஆன் த இன்சைட். நமக்குள்ள அந்த அவிசுவாசம் இருந்தா அதை வெளிப்படுத்தும். நம்முடைய பேச்சு வெளிப்படுத்தும், நம்முடைய கிரியைகள் வெளிப்படுத்தும். உள்ளுக்குள்ள குடிய விட மனசு இல்ல, உள்ளுக்குள்ள பேட் ஃப்ரெண்ட்ஸ் விட மனசு இல்ல. ஆனா பாஸ்டர் கேட்டா தலையாட்டுறது, வேற கிரியைகள் வெளிப்படுத்துமே. உள்ளுக்குள்ள வந்து உள்ளுக்குள்ள சேஞ்ச் ஆனா தானே வெளியே மாற்றம் வரும். உள்ளுக்குள்ள சேஞ்ச் பண்ணாம நம்ம மாய்மாலம் காமிச்சா அது என்னைக்குனால வெளிப்படும். உள்ளுக்குள்ள அன்பிலீஃப் இருக்கிறது, அந்த அன்பிலீஃப் வந்து அவனுடைய கிரியைகள் வெளிப்படுத்தும். ஹலோ. சின் இஸ் அன்பிலீஃப். ஜூடாஸ் நம்ம பார்க்கும் பொழுது ஜூடாஸுக்குள்ள அந்த அன்பிலீஃப் இருக்கிறது, ஆனா வெளியே யாருக்கும் தெரியல. கடைசியா அந்த அவிசுவாசம் வெளிப்படுது. கடைசியாவன் வந்து என்றால் வார்த்தைக்கு விரோதமாய் செயல்படுறான். இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்ததுக்காக பிரதான ஆசிரியர் போய் பேச ஆரம்பிச்சுட்டான். அவனுக்குள்ள இருக்க அன்பிலிப் வந்து கடைசி நாட்டில் வெளிப்படுது. அதன் நின்று என்ன செய்யறான் என்றால் அவனால மனம் திரும்ப முடியல. அவனுடைய பெயர் வந்து ஜீவ புஸ்தகத்தில் கிறுக்கப்பட்டது. Their names were removed from the book of life. அதே ட்ரிபுலேஷன் பீரியட் வரும் பொழுது ஆறாம் துறை உபத்திர காலம் வெளிப்படுத்தல் ஆறாவது 12 வசனத்தில் என்ன செய்வானா, கண்மலைகளை பார்த்தும் பர்வதங்களை பார்த்தும் நீங்கள் எங்கள் மேல் விழுந்து இதோ அவருடைய அந்த ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்துக்கும் சிங்காசல் வீட்டிற்குடைய முகத்துக்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று அவங்க வந்து அந்த கண்மலையும் பருவனையும் பார்த்து நீங்க எங்களை மறைச்சு கொள்ளுங்க, அவருடைய மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்க கூடும் என்று எங்க மேல விழுந்து எங்களை மறைச்சுக்கிடுங்க கண்மலையில பார்த்து சொல்லுவாங்க. Tribulation is happening under the sixth seal. கர்த்தருடைய கோபாக்கினை அப்ப வரும் பொழுது those people who have encountered the word now then they choose to reject it. இதோ வார்த்தையானது அவர்களை சந்திக்கும் பொழுது அதை புறக்கணித்தவர்கள் அவர்கள் ஒரு நாளிலே கண்மலையும் அவங்க பர்வதங்களையும் பார்த்து எங்களுக்கு மறைத்துக் கொள்ளுங்களுடைய கோபாக்கினை நாள் வந்துவிட்டது என்று சொல்லுவார்கள். Pharisees and scribes இருந்தாங்க. பரிசேயர்களும் அந்த வேதபாரர்களும் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து 33 வருஷமா உலகத்தில் ஜீவித்தார், 3 வருஷமா ஊழியம் செய்யும் பொழுது அவர்கள் அதை ரிஜெக்ட் பண்ணினார்கள். இயேசு கிறிஸ்துவை வார்த்தையை ரிஜெக்ட் பண்ணும் பொழுது எருசலேமில் அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியவில்லை. அதன் மீது அவங்க சொன்னாங்க, பாத்திர தண்ணீரை எடுத்து எல்லாத்து கையை கழுவும் பொழுது இந்த மனுஷனுடைய ரத்தப்பழிக்கு நான் பாத்திரம் அல்ல என்று சொல்லும் பொழுது அந்த ரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரக்கடவது என்று சொன்னார்கள். மத்தேயு 27:25 வாசிக்கிறோம். அதனால 7 சபை காலங்கள் தோறும் இந்த 7 சபை காலங்கள் அவர்கள் உலகத்தில் 80 நாடுகளில் சிறடிக்கப்பட்டார்கள். ஜெர்மனியில் ஹிட்லர் அவர்களை விசவாய்வு செலுத்தி லட்சக்கணக்கான யூதர்களை கொண்டார்கள். அவங்க செஞ்ச பாவமா, அவங்க முன்னோர்கள் செய்த பாவம். அந்த முன்னோர்கள் என்ன பாவம் செஞ்சாங்க, யாராவது கொலை பண்ணாங்களா, யாராவது யார் போல திருடினாங்களா? நான் கொலை செய்யல திருடல, யாரு நான் எந்த அநியாயத்தை செய்யல, நீ வார்த்தையை மறுதளிக்கிறியா, அதான பாவம். சின் இஸ் அன்பிலீப். அவங்க இயேசு கிறிஸ்துவை மறுதளிச்சாங்க, இயேசு கிறிஸ்துவை ரிஜெக்ட் பண்ணாங்க, அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அந்த ரத்தப்பழியை அவங்களே கேட்டு வாங்கி கொட்டதால் அவங்களுடைய பிள்ளைகள் இதை என்றால் அவங்க 2 உலக யுத்தத்தின் போது அநியாயமாக கொலை செய்யப்பட்டார்கள். அவங்களுடைய கண்கள் குடாக்கப்பட்டது. ஏனென்றால் அங்கே வந்து நம்ம உள்ள வரணும், ஹல்லேலூயா. அதுக்காக அவனுடைய கண்கள் குறாக்கப்பட்டது. தித்தி சீல் சயின்ஸ் இருக்கிறாங்க, அவள் மகா சத்தமிட்டு தேவரி பூமியில் குடியிருந்த ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமல் இருப்பீர்கள், நாங்கள் அநியாயமாய் கொல்லப்பட்டோம், ஹிட்லரால கொல்லப்பட்டோம், முசுலோனி எங்களை கொண்டார், ஸ்டாலின் எங்களை கொண்டார், கொடுங்கோல் மன்னர்கள் முசுலோனி ஹிட்லி ஸ்டாலின், ஸ்டாலின் ஒரு கொடுங்கோல் மன்னர், ரஷ்யாவில் கொண்டார்கள், இதமாக நாங்கள் யூதர்கள் அநியாயமாய் கொலை செய்யப்பட்டோம், அதனால எங்கள் ரத்தத்தை குறித்து நீர் எப்பொழுது நியாயத்தீர்ப்பு செய்யாமல் இப்படி சொல்லும் பொழுது அங்கிருந்து அவர்களுக்கு வெள்ளை அங்கியல் கொடுக்கப்பட்டது. ஆனாலும் என்ன சேர்ந்தால் நீங்க உங்களுடைய சகோதருடைய தொகை, உடன் படிவினைக்காரர் சகோதரமாகிய தொகை வந்து நிறைவாக மட்டும் இன்னும் காத்துருங்க. இந்த 144,000 பேர் மீட்கப்படணும், அது வரைக்கும் நீங்க காத்துருங்க, அதன் பின்பு நீங்க எட்டர்னிட்டிக்கு போவீங்க. அந்த 5th சீல் 5 முத்திரை பலிபீடத்தின் கீழ் உள்ள ஆத்துமாக்கள் இவ கடைசி வீத்தலில் நித்திய ஜீவனை பெறுகிறார்கள். 5th சீல் சேன்ஸ், 5th சீல் ஜூஸ் வந்து பெறுகிறாங்க. கடைசியா நான் சொல்லி முடிக்கிறது என்னவென்றால் இவன் ஆடன் வந்து டைட்டில் டீடு உழைவனா இருந்தான். டைட்டில் டீடு தான் அந்த புக். டைட்டில் டீடு ஆடன் உழைவனா இருந்தா ஆடன் ஹேட் த லேம்ஸ் புக் ஆஃப் லைஃப் இந்த கார்டன் ஆஃப் ஏடன். ஏதேனும் அவனுக்கு அந்த புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. ஆடன் நேம் ரிச்சர்ட் ஆனிட், அவனுடைய பெயர் அதில் எழுதப்பட்டிருந்தது, ஆதாமுடைய பெயர் எழுதப்பட்டது. இந்த டைட்டில் டீடு இருக்கும் வரைக்கும் அவன் உலகத்தை ஆளுகை செய்ய முடிஞ்சது. எப்படி ஆளுகை செய்தான்? பை ஹிஸ் ஸ்போக்கன் வேர்ட், உரைக்கப்பட்ட வார்த்தையினாலே ஆளுகை செய்தான். ஆனால் அவன் வந்து அவன் விளக்கப்பட்ட கனியை புசித்த பொழுது, ஏவான் புசித்த பின்பு அவனும் புசித்த பொழுது இந்த டைட்டில் டீடு ஆண்டவர் அவன் கையிலிருந்து பறிச்சுக்கிட்ட. நீ இதை வைக்கிறதுக்கு இனிமேட்டு தகுதி கிடையாது. அப்படின்னு ஆண்டவர் அந்த டைட்டில் டீட பறிச்சுக்கிட்டார். அதுதான் லேண்ட்ஸ் புக் ஆஃப் லைஃப். அது அவனுடைய கையிலிருந்து பறிக்கப்பட்டது. அப்பொழுது இப்பொழுது அவன் ஸ்போக்கன் வேர்ட் மேனிபெஸ்டேஷன் அவனை விட்டு போய்விட்டது. பூமியின் மேல் இருக்க ஆதிக்கம் போய்விட்டது. காற்றை பார்த்து வீசாதன்னா அது வீசும். சிங்கத்தை பார்த்து வான் கூப்பிட்டா அது அவனை பார்த்து உருமும். இந்த மரத்தை பார்த்து போனா முன்னால போகும், மரம் போகாது. மலையை பார்த்து போனா போயிரும். நீ இந்த இடத்துல இருக்காத, கொஞ்சம் தள்ளிடு, நான் இந்த வழியா போகணும், கொஞ்சம் தள்ளி இருந்தேன்னா மலையே விலகும். எல்லாமே அவனுக்கு பாதை விட்டு கொடுக்கும். இப்ப என்ன சொன்னாலும் கீழ்ப்படியாது. அந்த ஸ்போக்கன் வேர்டு மேனிபெஸ்டேஷன் அவனுக்கு அவனை விட்டு போய்விட்டது. ஆளுகை, இயற்கையை ஆளுகை செய்யற அந்த அதிகாரம் அவனுக்கு போய்விட்டது. காரணம் என்ன? அந்த புஸ்தகம் அவனை விட்டு போனதுனால. புஸ்தகம் அவன்கிட்ட இருந்துச்சுன்னா அவனுக்கு ஆளுகை உண்டு. அதனால பாருங்க, உங்களுக்கு ஒரு லேண்ட் இருக்குது என்றால் அந்த லேண்டுக்கு நீங்க பத்திரம் வச்சிருக்கணும், அதுக்கு பேப்பர் இருக்கணும். ஒருத்தர் வந்து உங்க லேண்ட எடுக்க வந்தா நீங்க பத்திரத்தை காமிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து இது என்னுடைய இடம், இதை விட்டு நீ போ அப்படின்னு சொன்னா. அவன் எனக்கு, நான் தான் இந்த நிலத்தை வாங்கினேன், ஆனா என்கிட்ட ஒரு பேப்பர் ஒன்னும் கிடையாது, எந்த விதமான பேப்பரும் எந்த ஸ்டாம்ப் பேப்பர் எதுவுமே இல்லை, அத்தாச்சி இல்லைன்னா எவன் வேணாலும் நிலத்தை எடுப்பான். பொல்லாத ரவுடி வந்து நிலத்தை எடுத்துக்கிடுவான். அதே போல ஆடம் வந்து புஸ்தகம் வச்சிருந்தான். இப்ப அவனுக்கு எந்த புஸ்தகமும் அவன் கையில இல்ல. அந்த ரவுடி கொட்டார், இத மற்றவனுடைய நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்யறவன். பொதுவா அரசியல் அரசியலுடைய வாதிகள் வந்து அந்த நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்வாங்க. அதுதான் பக்கத்துல இருக்க லேண்டுக்கு அப்படிதான் கிளைம் பண்ணாங்க. பேர ரிகார்ட காமிச்சோன்னு அவன் ஒன்னும் செய்ய முடியல. இதுதான் பைபிள். அதுதான் முதல்ல அவனுடைய ரிகார்டு இருந்தது. சாத்தான் வந்து அவனை ஆதிக்கம் செலுத்த முடியாது. இப்போ போயிட்டு அவன் எல்லாமே ஒரு அட்டாச்சியும் கிடையாது. புக்கு அவங்க இல்ல. அதனால என்ன செய்யறான் என்றால் சாத்தான் ஸ்கொட்டர் என்று பிரதர் பெண்ணா சொல்லுகிறார். பெண்ணனுடைய நிலத்தை அபகரிக்கிறவன், சபிக்கப்பட்டவன். அவன் வந்து என்ன செய்யறான் என்றால் நிலத்தை வந்து ஆக்கிரமிப்பு, அந்த பூமியின் மேல் பிசாசு ஆதிக்க. ரிக்கார்டு இல்லைன்னா உனக்கு சட்டத்தில் இல்லைன்னா யார் வேணாலும் அந்த யார் நிலத்தையும் எடுக்கலாம். அவன்கிட்ட ரிக்கார்டு இல்ல. அவ்வளவு சாத்தான் இந்த உலகத்தின் மேல் இல்லீகலாக ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். மனிதனுடைய ஆட்சி இந்த உலகத்தில் வந்துவிட்டது. ஆனா இந்த கடைசி காலத்திலே மார்ச் 17 24 வரைக்கும் 1963 வருஷம் இந்த புஸ்தகமானது இதை வந்துவிட்டது, பூமிக்கு வந்துவிட்டது. ஹல்லேலூயா. பலமுள்ள தூதன் அந்த புஸ்தகத்தை கொண்டு வந்து 7 செய்தி அந்த புஸ்தகம் எல்லாம் வாசிக்கப்பட்டாய் விட்டது. ஹல்லேலூயா. யார் யார் பேர் இருக்கிறது எல்லாம் வாசிக்கப்பட்டாய் விட்டது. ஹல்லேலூயா. இப்பொழுது புஸ்தகம் வந்து நம்ம கிட்ட இருக்குது. ஹல்லேலூயா. இப்ப நமக்கு அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா. நீ இந்த புஸ்தகத்தை புசி. இப்ப புஸ்தகம் நம்ம கையில வந்துட்டு. ஆதாம் கையில இருந்த புஸ்தகம், அவனுக்கு ஸ்போக்கன் வேர்ட் மேனிபெஸ்டேஷன் இருந்தது, பூமியின் மேல் ஆதிக்கம் இருந்தது. புஸ்தகம் இல்லைன்னா ஆதிக்கம் இல்ல, பேப்பர் இல்ல, ஒரு பேப்பர் இல்ல. உனக்கு அந்த நிலம் கிடையாது. யாரு வேணாலும் நிலத்தை எடுத்துக்கிடலாம். எவனுக்கு மாம்ச பலம் இருக்கிறதோ அவன் வந்து பலாத்காரத்தினால அதை எடுத்துக்கொள்ளுவான். சாத்தான் பலாத்காரத்தினால இந்த உலகத்தை அவன் தனக்கு எடுத்துக்கொண்டான். இப்பொழுது புஸ்தகம் நம்ம கையில வந்த பிறகு இந்த கடைசி காலத்திலே 7 திறக்கப்பட்டு அந்த புக் ஆஃப் லைஃப் வந்து அந்த புக்கு நம்ம கையில வந்த பொழுது நம்ம அந்த புஸ்தகம் தீர்க்கதரிசி அதை வாசித்து காண்பித்து விட்டார். புக் இஸ் ஓபன். அது என்ன வாசிக்கப்பட்டாய் விட்டது. நம்ம அதை புசிக்கிறோம். ஹல்லேலூயா. புசிப்பது என்றால் அப்படியே புஸ்தகத்தை சாப்பிடுறதா? இந்த மாடு பேப்பர்லாம் சாப்பிடுறது மாதிரி நம்ம புஸ்தகத்தை சாப்பிடுறதா? இல்ல. ஒன் வித் த வேர்ட். ஹல்லேலூயா. நீங்க எது புசிக்கிறோம் உங்களுக்கு சரீரத்தின் ஒரு பாகமா மாறு. உங்களுக்கு கால்சியம் இல்ல, உங்களுக்கு எனர்ஜி இருந்தால் அது இல்ல, இது இல்ல, இந்த மினரல் குறைப்படுது. அதுக்கேற்ற ஆகாரத்தை சாப்பிட்டா உங்களுக்கு வருது. அதே போல நம்ம இதை சாப்பிடும் பொழுது இந்த புஸ்தகம் நம்ம ஒன் வித் த வேர்ட், தேவனுடைய வார்த்தையோடு ஒன்றாக இணைக்கப்படுது. மேரிட் வித் த வேர்ட். ஹல்லேலூயா. இப்பொழுது நமக்கு என்ன சொன்னா பவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமே. த பவர் அண்ட் அத்தாரிட்டி டு ரூல் ஓவர் to judge the whole earth. நம்ம உலகத்தை ஆளுகை செய்வோம், முழு உலகத்தை நியாயம் தீர்ப்போம். ஏனென்றால் புக்கு நம்ம கையில வந்துச்சு, டைட்டில் டீடு நம்ம கையில வந்துச்சு. ஹல்லேலூயா. யோவானுடைய பேரை கண்டான் சந்தோஷப்பட்டா. பிந்து யோவானை பார்த்து அந்த சத்தம் என்ன சொல்லுது? நீ அந்த புஸ்தகத்தை வாங்கி புசி. இப்பொழுது நம்ம புசிக்கிறோம், புக்கு நம்ம கையில் இருக்கும் பொழுது நம்ம உலகத்தை ஆளுகை செய்கிறோம். உலகத்தை, இந்த உலகத்தில் இருக்க மக்களை, நீங்க உங்க சந்ததியை நியாயம் தீர்ப்பீர்கள். வெள்ளை சிங்காசனம் நியாயம் தீர்ப்பீர்கள். சேப்பா நாட்டு இஸ்ரீ எவ்வளவு தூரத்தில் இருந்து சாலோமனின் ஞானத்தை கேட்க வந்தார். பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து வந்தார் என்று சொல்லப்படும், இயேசு சொல்லுகிறார். அதனால பிரைடு பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து, உலகத்தின் பல பகுதியில் இருந்து ஆண்டவர் இன்னைக்கு பிரைட வந்து சாலோமனின் ஞானத்தை பார்க்கலும் மேலான ஞானம், ஃபுல் தி ஃபுல்னஸ் ஆஃப் பேர்ட் செவன் சீல் மிஸ்ட்ரி இன்னைக்கு ரிவீல் ஆகும் பொழுது நம்ம அதை கேட்க வந்திருக்கிறோம். அதோடு கூட நம்ம ஒன்றாக இணைக்க வந்திருக்கும் பொழுது வி ஹேவ் தி டைட்டில் டீட், ஹல்லேலூயா, அவர் நேம்ஸ் ஆர் ரிட்டன் இன் தி லேண்ட் புக் ஆஃப் லைஃப். நம்ம ஒருபோதும் பாவம் செய்யாத இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம். நம்ம அவருடைய வார்த்தையை விட்டு எக்காரணத்துக்கு நம்ம போகணும்னு நினைச்சாலும் போக முடியாது, ஏன்னா ஹோலி ஸ்பிரிட் நம்மளை கட்டி வச்சிருக்குது. ஹல்லேலூயா, அவர் நம்மை வலுவாதபடி பார்க்கிறார். நம்முடைய பேர் ஆட்டுக்குட்டியார் கிறுக்கப்பட மாட்டாது என்றால் நம்ம வலிவு போக முடியாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம விலக முடியாது. ஆண்டவர் நம்ம அப்படி டிசைன் பண்ணிருக்கிறார். நம்ம வந்து நம்முடைய பேர் அந்த செக்ஷன்ல எட்டர்னல் தாட்ஸ்ல இருக்கிறது. ஹல்லேலூயா, இன்னைக்கு நமக்கு டைட்டில் டீட் வந்திருக்கிறது. ரூல் த வேர்ல்டு, ஜட்ஜ் த வேர்ல்டு. முதலாவது உலகத்தை 1000 வருஷம் ஆளுகை செய்கிறோம், பின்பு வந்து உலகத்தை நியாயம் தீர்க்கிறோம். அதுக்கு எல்லாத்துக்குமே முதல்ல புஸ்தகம் வரணும். அந்த தேவனுடைய சிந்தை வந்திருக்கு, அந்த புஸ்தகம் தேவனுடைய சிந்தை. ஹல்லேலூயா, இட் இஸ் த மைண்ட் ஆஃப் காட். இன்னைக்கு இந்த மைண்ட் ஆஃப் காட் மனவாட்டிக்கு வந்திருக்கு. இந்த மெசேஜ் அந்த வந்திருந்தால் டீச்சிங் ஆஃப் த வேர்ட் வந்து உங்களுக்கு மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் கொண்டு வரும் பொழுது, நீங்கள் அவருடைய சிந்தையோடு கூட அவருடைய வார்த்தையோடு ஒன்றாக இணைக்கப்படும் பொழுது, யூ ஹவ் கிவன் த அத்தாரிட்டி. ஹல்லேலூயா. அந்த குயின் எவ்விதமாக வந்தார், கமிங் ஃப்ரம் ஆல் த கார்னர்ஸ் ஆஃப் த குளோப் அண்ட் யுனைட்டிங் அரவுண்ட் தட் வேர்ட். சாலமுண்டே ஞானத்தை, அவனுடைய வார்த்தையை கேட்க வந்தாள். இன்னைக்கு நம்ம இந்த நேரம் வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட். நம்ம ஒரு சாபத்தில் உட்கார்ந்துங்க அங்க திச்சு, அங்க வந்து இத நிறைய விதமான ஜோக் சொல்லுவாங்க. ஜனங்களை ஜோக் சொல்லி சந்தோஷப்படுத்துறது, சிரிக்க வைக்கிறது. அப்படி ஜோக் சொல்லாத பர்சங்கா இருந்தா ஆள் வரமாட்டாங்க. சாபன போறவர்களுக்கு ஜோக் சொல்ல தெரியணும். ஜோக்கு சொல்ல தெரிஞ்சாதான் ஆள் வரும். ஜோக் இல்லாத ஆள் வரும். அதனால பர்சங்கார் எப்படி ஜோக் கொடுக்குதுன்னு பாப்ப, அவர் மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ண சொல்ல ஜோக் அங்க வைக்கணும். அப்பந்தான் ஜனங்கள் வந்து கொஞ்ச நேரம் சிரிச்சுட்டு போவாங்க. நம்ம வெளிப்பாடை கேட்க,
ஹல்லேலூயா,
நம்ம தேவனுடைய சிந்தையை அறிய வந்திருக்கோம். அவர் நேம்ஸ் ஆர் ரிச் அண்ட் இந்த மூமென்ட் பாஸ்டர் என்ன வந்து என்ன என்ன தாட்ஸ் கொடுப்பார், என்ன செய்து வெளிப்படுத்த போறார் அப்படிங்க வந்திருக்கோம். அவங்க வந்து ஜோக் கேட்க போறாங்க. பெந்தகோஸ்தல் பிரீச்சர்ஸ் ஜோக் சொல்வாங்க. சிஎஸ்எஸ் சபை அந்த பாரம்பரிய சபை, ரோமன் கத்தோலிக்க சபை விக்கிரக ஆராதனை, ஐடல் வர்ஷிப். ஆனா நம்ம வந்து தேவனுடைய வெளிப்பாடை கேட்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய பேர் லேம்ஸ் புக் ஆஃப் லைஃப்ல இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த செக்ஷன்ல நம்ம இருக்கும் பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மறக்கப்பட்டிருக்கிறது. வி ஆர் ஹோலி அண்ட் டு தி லார்ட். ஹல்லேலூயா. Eternal section. We are a part of God's mind. Hallelujah.
Amen.
Lord knowing that the book has come back to earth again. இன்னைக்கு அந்த புத்தகம் இந்த பூமிக்கு வந்திருக்கு. அது உங்களுடைய கருத்துல வந்திருக்கிறது. Hallelujah. Amen. Book is now with you. Amen. Now with us the Lord. இப்பொழுது அந்த புக் வந்து நம்ம இடத்துல இருக்கிறது. Hallelujah. நம்ம ரெடி ஃபார் த டேட் எக்ஸடஸ். மூன்றாம் யாத்திரையில நம்ம மேல போக ஆயத்தமாயிருக்கும். எகிப்தில இருந்து கானானுக்கு வருது, செகண்ட் எக்ஸடஸ் வந்து இதில் கானான்ல இருந்து ஹோலி கோஸ்ட் போறது, இப்ப தேர்ட் எக்ஸடஸ் வந்து இது நம்ம வார்த்தையில இருந்து நம்ம மேல போறது. ஹல்லேலூயா. நம்ம அதுக்கு ஆயத்தமாயிருக்கிறோம். ஆமீன். கத்ரா இயேசுவேவர் எல்லா அடையாளம் நிறைவேறிட்டு சபையில் லவரிக்கார் மாறிவிட்டு உலகம் சோதம் இதை உலகம் நோவா காலத்தை போல அடைந்து விட்டது. நமக்கு சத்திய ரீதியில் ஆகிவிட்டது. நமக்கு அடாப்ஷன் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய பேரை இப்பொழுது நம்ம பார்க்கிறோம். இந்த பிரீச்சிங் உங்களுடைய பேரை காமிக்கிறது. நம்ம ஒன் வித் தி வேர்ட் ஆஃப் காட். ஹல்லேலூயா. நம்ம ஃபுல் ரெடெம்ஷன், பாடி சேஞ்ச், தேட் எக்ஸடஸ் மேல எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு நம்ம ஆயத்தம் ஆகியிருக்கிறோம். எவ்ரி திங் இஸ் ஆல்மோஸ்ட் பினிஷ். எல்லாமே முடிந்து விட்டது. வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தி ரேச். தி லார்ட் ஜீசஸ். ஆமீன். Even so, the Lord Jesus come. Amen. Yesuve varum endu nam anaikkum. Namala jepikkala. Kathar evlo nallavarai irukkirar.
அவருடைய வார்த்தை மாறாததா இருக்கு. இந்த வார்த்தையானது நம்முடைய ஆத்மாவை போஷிக்கிறது, நம்முடைய ஆத்மாவுக்கு சாட்டிஸ்பாக்சன் கொண்டு வருகிறது, நம்முடைய லைஃப்ல ஹோப் நம்பிக்கை நமக்கு தருகிறது. நம்ம வந்து பாடி சேஞ்ச் எது நோக்கி இருக்கிறோம், மேல எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு நம்ம ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் சத்தியம் நமக்கு கிளியரா வெளிப்பட்டு விட்டது, நம்ம அந்த வார்த்தையோடு நம்ம லைஃபை இணைத்து விட்டது. எல்லாரும் கத்த நோக்கி நம்ம ஜெபிக்கலாம், கர்த்தாவே நமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் வாயை திறந்து கேட்டு வந்த வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து சில வார்த்தைகளை சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். கர்த்தாவே மெச்சுதிக்கிறோம், நீ தாமே எங்களை ஆண்டவரே ஆயத்தப்படுத்தும், ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக. ஆயத்தமா நீ ஆயத்தமா, மனையாட்டி நீ ஆயத்தமா, அலங்காரம் நல்ல மன நீரியின் வசீரம் தரிக்கவல்லேலுயா. நாம் பாடிடுவோம் வளன் வருயாய் வேலுயா, நாம் பாடிடுவோம் வளன் வருகிறே. எதின்னக்கி அழைக்க நம் செந்திடுவோம், எதின்னக்கி அழைக்க நம் செந்திடுவோம். மணவாளன் இயேசு வருவான் கல்யாண விருந்து கழைக்க, நியாயசனத்தில் வீற்றிட அவருடு அரசலவாலுயா. நாம் பாடிடுவோம் வளன் வாருயா, நாம் பாடிடுவோம் வளன் வருயிரே. எதின்னக்கி அழைக்க நம் செந்திடுவோம், எதின்னக்கி அழைக்க நம். எங்களை நேசிக்கிற கர்த்தராகிய இயேசுவேயே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்நேரம் மட்டுமாக நாங்கள் அன்றைய ஜீவ புஸ்தகம் என்ற தலைப்பிலே வார்த்தையை தியானித்தோம். ரொம்ப டீட்டெயிலா இது அதிக நேரம் நாங்கள் தியானித்திருக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகள் பொறுமையாக கேட்டிருக்கிறார்கள். இது எங்களுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது. கர்த்தாவே, அந்த புஸ்தகம் உம்முடைய கருத்தில் இருந்தது என்று பார்க்கும் அது தேவனுடைய சிந்தையாயிருக்கிறது. இந்த நாளில் அந்த சிந்தையானது எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த புஸ்தகம் எங்க கருத்தில் இருக்கிறது? கடைசியா மணவாட்டியின் கருத்தில் வந்துக்குது. ஆதாம் அந்த புஸ்தகத்தை இழந்து போனான். அந்த புஸ்தகம் அவன்ல இருக்கும் முழைக்கும் அவன் வந்து உலகத்தை ஆளுகை செய்ய முடிந்தது. எங்களுக்கு ஆண்டவரே உலகத்தை ஆளுகை செய்யவும், உலகத்தை நியாயம் தீர்க்கவும் எங்களுக்கு அந்த புக்கை நீர் கொண்டிருக்கிறேன். அந்த புக்கு வராம அது நடக்காது. இப்பொழுது எங்களுக்கு உடைய சிந்தையை வெளிப்படுத்தியிருக்கிறேன், தேவ ரகசியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறேன். ஏழு முத்துகள் திறந்து தேவ ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. வார்த்தையோடு நாங்கள் இணைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த புஸ்தகத்தை புசிப்பது என்றால் அதோடு கூட எங்கள் வாழ்க்கையை இணைப்பது, அதோடு கூட ஒன்றாக மாறுவது. இதமாக ஆண்டவரே மனவாட்டியை நீ தம்மை அந்த காணக்கூடாத இணைப்பு, அந்த இன்விசிபிள் யூனியனை கொண்டிருக்கிறேன். நாங்கள் ஒரு காலத்தில் பாதிகளாக இருந்தோம், உங்களுடைய வார்த்தையை மறுதளிக்கிறவர்களாக இருந்தோம், உங்களுடைய வார்த்தையை அறியாதவர்களாக இருந்தோம். ஆனால் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையானது எங்களை சந்தித்த பொழுது வித்து உயிர்ப்பிக்கப்பட்டது. எங்களுக்குள்ள பிளேஸ் பண்ணியிருந்த அந்த வித்து உயிர்ப்பிக்கப்பட்டது. அந்த ஜீன் ஆப் காட் எங்களுக்குள்ள இருந்தது, இப்பொழுது அது உயிர்ப்பிக்கப்பட்டிருக்குது. கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவரே இப்பொழுது ஜஸ்டிபிகேஷன், சாங்டிபிகேஷன், பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட், அந்த பெர்ஃபெக்ஷன், அடாப்ஷன் வந்து நாங்கள் பாடி சேஞ்ச் எது நோக்கி இருக்கிறோம். எல்லாமே ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தான் செய்கிறேன். இதமான நியூ பேர்த்தினுடைய பாடி சேஞ்சினுடைய ரகசியங்கள், தேவத்துவத்தின் ரகசியங்கள், எல்லா சர்ப்பத்தின் வித்தை பற்றிய ரகசியங்கள், மிஸ்ஸி பாபிலோனி பற்றிய ரகசியங்கள், எல்லாத்து எல்லா ரகசியத்தையும் வெளிப்படுத்தினதுக்காக நன்றியுடைய சிந்தனைகளை வெளிப்படுத்தியிருக்கு. நாங்கள் அந்த வார்த்தையை நேசிக்கிறோம், கழி கூறுகிறோம். நாங்கள் உலக தோற்றத்துக்கு முன்னதாக நாங்கள் கழி கூர்ந்தோம். இப்பொழுது பிசிக்கலா நடக்கிறது, முதல்ல நம்முடைய சிந்தையிலே நடந்தது. நம்முடைய சிந்தையில நீ சிலுவையில் அறையப்பட்டீர், பின்பு 2000 வருஷத்துக்கு முன்னதாக இந்த உலகத்திலே சிலுவையில் அறையப்பட்டீர். நம்முடைய வெளியேற ரத்தம் கீழே நாங்கள் இருப்பதனாலே நீர் எங்களை எப்பொழுதுமே பரிசுத்தவானாகத்தான் பார்க்கிறீர். எப்பொழுதுமே எங்களை தேவனுடைய குமார் குமார்த்தியுமாய் பார்க்கிறீர்.
எங்களுடைய பாவங்கள் ஆண்டவரே மன்னிக்கப்பட்டு மறக்கப்பட்டு போய்விட்டது. எப்பொழுதுமே நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும். குறைதரை இல்லாத பசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையான ஒரு பிரைடாக நீ வைத்திருப்பதுக்காக சொன்ன வசனத்தை கேட்ட அனைவரையும் நீர் அதிதமாக ஆசீர்வதிப்பீராக. இந்த செய்தியுடைய பிள்ளைகளுக்கு ஹீலிங் கொண்டு வரட்டும். அது பாடி ஆண்டரை ஹீல் பண்ணட்டும், அது மைண்டை ஹீல் பண்ணட்டும் ஆண்டவரே, அது ஆண்டவரே எல்லா விதமான ஹீலிங் கொண்டு வரட்டும். கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையானது ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கிறது, இது தேவனுடைய சிந்தையாக இருக்கிறது. இந்த வசனத்தை கேட்ட அனைவருக்கும் நீர் தாமே சுகத்தை தருவீராக, பலத்தை தருவீராக. அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்க பிரேயரிக்கு ஆன்சர் ஆகட்டும், மிரக்கிள் நடக்கட்டும். கர்த்தாவே இயேசுவே, இந்த செய்தியானது போதிக்கப்படும் பொழுது அதை தொடர்ந்து அற்புத அடையாளங்கள் அதை பின்தொடரத்தக்கதாக. இயேசுவே நீர் கிருபை தரப்போறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த சபையிலே வார்த்தை போதிக்கப்படும் பொழுது அதை பின்தொடர்ந்து அற்புதங்கள் அடையாளங்கள் வரும் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. அது எங்கள் வாழ்க்கையில் இந்த மிரக்கிள்ஸ் நடக்கட்டும். நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை நீ தருவீராக, ஆசீர்வதிப்பீராக. கர்த்தரா இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வோம். ஜீவானந்த் அவர்களுக்கு இந்த பாடலை பாடும் பொழுது நம்ம எழுதுனது எல்லாரும் காணிக்கையினாலே கர்த்தரை கனப்படுத்தும்.
பாடல் 358. குதூகலம் நிறைந்த நன்னாள் நடுவானில் மின்னடிமை, குதூகலம் நிறைந்த நன்னாள் நடுவானில் மின்னிடுமே. இதுவரை இருந்த துன்பமில்லை, இனி என்றுமே ஆனந்தம். இதுவரை இருந்த துன்பமில்லை, இனி என்றுமே ஆனந்தம். தலக்கர்த்தனமே சொலின்று யுத்தம் செய்திடுவார் நன்று, தலக்கர்த்தனமே சொலின்று யுத்தம் செய்திடுவார் நன்று. அவராவியினால் புதுமெல்ல நடைந்து ஜெய கீதங்கள் பாடிடுவோம். அவராவியினால் புதுமெல்ல நடைந்து ஜெய கீதங்கள் பாடிடுவோம். குதூகலம் நிறைந்த நன்னாள் நடுவானில் மின்னிடுமே. இதுவரை இருந்த துன்பமில்லை, இனி எங்குமே ஆனந்தம். இதுவரை இருந்த துன்பமில்லை, இனி என்றுமே ஆனந்தம். புவி மீதினில் சரீரமிட்பு என்று காண்போம் என்ன ஏங்கும், புவி மீதினில் சரீரமிட்பு என்று காண்போம் என்ன ஏங்கும். மனம் மகிழ்ந்திடவே அவர் வந்திடுவார் மனவாட்டியாய் தேர்த்திடவே. மனம் மகிழ்ந்திடவே அவர் வந்திடுவார் மனவாட்டியாய் தேர்த்திடவே. புதுகள்ளம் நிறைந்த நன்னாள் நடுவானில் மின்னிடுமே. இதுவரை இருந்த துன்பமில்லை, இனி எங்குமே ஆனந்தம். இதுவரை இருந்த துன்பமில்லை, இனி எங்குமே ஆனந்தம். ஜப விழிப்புடன் வாஞ்சையாக அவர் வருகையை எதிர் நோக்கி, ஜப விழிப்புடன் வாஞ்சையாக அவர் வருகையை எதிர் நோக்கி, நவ எருசலேமாய் துய நகரமதாய் நாமா ஆயத்தமாகிடுவோம் நவ எருசலேமாய் துய நகரமாய் நாம் ஆயத்தமாகிடுவோம் பொது தளம் நிறைந்த நன்னால் நடுவானில் மின்னிடுமே இதுவரையிருந்த துன்பமில்லை இனி எங்குமே ஆனந்தம் இதுவரையிருந்த துன்பமில்லை இனி எங்குமே ஆனந்தம் ஜீவ ஒளி வீசும் கர்த்தலாக சியோன் நகர்தானிலே சேர்த்த ஜீவ ஒளி வீசும் கர்த்தலாக சியோன் நகர்தானிலே சேர்த்த அருள் சுரந்திருந்தார் நாமம் மறைந்திருந்தார் அவர் மகிமையில்லார் பறிப்போம் அருள் சுரந்திருந்தார் நாமம் மறைந்திருந்தார் அவர் மகிமையில்லார் பறிப்போம் பொதுதளம் நிறைந்த நன்னார் நடுவானில் நின்னிடுமே இதுவரையிருந்த துன்பமில்லை இனி எங்குமே ஆனந்தம் இதுவரையிருந்த துன்பமில்லை இனி எங்குமே ஆனந்தம்
நம்ம லஜ்ஜம் பண்ணும் எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே துதிக்கிறோம் உம்மை ஆராதிக்கும் உம்முடைய வார்த்தையை தியானிக்கும் உம்முடைய சமுதிரை நாங்கள் ஒருமனப்பட்டு காத்திருக்கவும் கொடுத்த கிருபைக்காக சோத்திரம் வார்த்தையின் தரிசனத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் உம்மிடத்தில் வந்த ஒருவராயிலும் வெறுமையாக போனதில்லை அவர்களை நீர் சுகமாக்கினீர் குணப்படுத்தினீர் கர்த்தாவே அதே போல எங்களுடைய பலவீனங்கள் வியாதிகள் முற்றிலும் நீங்கி போகட்டும் வேதனைகள் நீங்கி போகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுகப்படுத்துகிறோம் வார்த்தையின் தரிசனத்திலே நாங்கள் வரும் பொழுது நாங்கள் முதிர்ச்சி அடைகிறோம் அந்த நெல் கோதுமையானது சூரியனுடைய பிரகாசத்தில் வரும் பொழுது அது முற்றுகிறது அதே போல ஆண்டவரே நாங்கள் முதிர்ச்சி அடைந்தவர்களாக எங்களை மாற்றுகிறீர்கள் கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே நாங்கள் களஞ்சியத்துக்கு செல்ல வேண்டும் அந்த ராச்சருக்கு நாங்கள் செல்லும்படியாக வசனத்தை கேட்ட அனைவரையும் நீர் ஆயத்தப்படுத்தும் எங்களுடைய வாழ்க்கையில் அநேக பிரேரிக்க சிரிக்கிறது மாம்சத்தில் ஜீவிக்கும் வரைக்கும் இந்த உலகத்தில் நாங்கள் ஜீவிக்கும் வரைக்கும் மனுஷனுடைய ஆளுகை இருக்கும் வரைக்கும் எங்களுக்கு அதிக தேவைகள் உண்டு உம்முடைய ராஜ்யம் வரும் பொழுது தேவைகள் இருக்காது நாங்கள் ஆண்டவரே விதமான உலகத்தில் ஜீவிக்கும் பொழுது எங்களுடைய தேவைகளை நீ சந்திப்பீராக எங்களை பாதுகாத்துக் கொள்ளுவீராக சாத்தான் இப்பொழுது அவிழ்த்துவிடப்பட்டிருக்கிறார் பாதாளமானது நிரம்பி வழிந்திருக்கிறது பொல்லாத ஆவிகள் வந்திருக்கிறது எங்களை வஞ்சிக்காதபடி எங்களை தொடாதபடி நீர் பாதுகாத்து எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்துக்கோ இப்பொழுது இருக்கிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே கட்டுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அதை ஜெயமெடுக்கிறோம் வாதிக்கிறவனாக கிறிஸ்டியானிட்டிக்கு விரோதமாக இருக்கிற பொல்லாத ஆவிகளை எல்லா ஸ்பிரிட் பொலிட்டிக்கல் ஸ்பிரிட் ரிலிஜியஸ் ஸ்பிரிட் டைனாமிக் ஸ்பிரிட் இயேசுவின் நாமத்திலே ஜெயமெடுக்கிறோம் உன்னுடைய வருகை மட்டும் விடுதலையோடு ஆராதிப்பதற்கு இந்தியாவில் தமிழ்நாட்டிலே நல்ல சூழ்நிலையை தருவீராக சாத்தான் தாழ்த்தப்பட்டு போவனாக அவன் மின்னலை போல விழுந்து போவனாக நம்முடைய தலையை எங்கள் காலின் கீழே நசுக்கி போடுகிறார் கர்த்தாவே நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஜெயத்தை தார் ஆசீர்வாதத்தை தார் மறுபடியும் நாங்கள் மாலையில் ரப்போ நாராயணிக்கு வரும்பொழுது எங்களை ஆயத்தப்படுத்துவீராக எங்களை ஆண்டவரே நீ தகுதிப்படுத்துவீராக எங்களை பசுத்தப்படுத்தும் ஆண்டவரே அந்த பந்தியினால் வருகிற நன்மையை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள கல்வாரியிலே சம்பாதித்த அந்த ரெட்டி பிளஸ்ஸிங் அந்த பந்தியின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை நீர் ஆயத்தப்படுத்துவீராக ஆசீர்வதிப்பீராக கர்த்தரா இயேசுவி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் Amen.
Glory to Jesus and tell of His love, His wonderful love. All the glory to Jesus and tell of His love. May Abba Baruch Kirisa Suruke செலுத்துவோமே மகிமையாவும் அவருக்கு எந்தெந்த அவருக்கு
கர்த்தர் தாமே எங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.